ராஜேந்திரன் ஐயா அவர்களுடைய சேவைக்கு பின்பதாக எத்தனையோ ஊழியர்கள் உங்களுடைய பேரரை போல எங்களை இந்த தேசங்களிலே அழைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் அந்த தேசத்திலே இருந்த பாரிய வேலை திட்டங்கள், இன்னும் செய்யப்பட வேண்டியிருந்த காரியங்கள் அதிகமாயிருந்ததினால் இந்த 6 வருஷ காலமாய் வெளி தேசங்களுக்கு செல்லாதபடி இந்த ஊழியங்கள் மேன்மையாய் நடைபெற்றது. ஆகவே நீங்கள் அனைவரும் ராஜேந்திரமையாவுடைய ஊழியத்தை அறிந்திருக்கிறீர்கள். அநேகர் நீங்கள் உங்களில் எங்களுக்கு உங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் துக்கங்களையும் அந்த நாட்களிலே தெரிவித்திருந்தீர்கள். உங்களை தனிப்பட்ட வண்ணமாக வந்து சந்தித்து நன்றி சொல்ல முடியாமல் போயிருந்தாலும் இந்த தருணத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு ஜீவிக்கிறார் சபையின் சார்பிலும், தாயார் குடும்பத்தின் சார்பிலும், எங்கள் விசுவாசிகளின் சார்பிலும் எங்களுடைய நன்றிகளை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். இந்த தேசம் முக்கியமாக நெதர்லாந்து தேசத்திலும் பிரான்ஸ் தேசத்திலும் டென்மார்க் தேசத்திலும் தான் கூட்டங்கள் ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது சுவமளிக்கும் கூட்டங்களாக. ஆனாலும் ஜெர்மன் தேசத்துக்கு சௌதர்ன் கிறிஸ்டோபர் போல சௌதர்கள் சௌதரி பாஸ்கரதாஸ் அவர்கள் ஆரம்ப நாட்களிலே இருந்து அழைத்துக் கொண்டிருந்ததினால் அவர்களோடும் எங்கள் எல்லா விசுவாசிகள் நல்ல ஊழியர்கள் எல்லாரையும் காண வேண்டும் என்கிற விருப்பம் இருந்தது. ஆகவே இந்த 5 நாட்களும் இந்த தேசத்தில் இருக்கும் பொழுது இந்த ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனை நடத்த வேண்டும் என்ற ஒரு நிர்பந்த நிலை. அப்பொழுது நாங்கள் முதலாவது உங்கள் போதரிடம் தான் அடித்தோம். ஏனென்றால் ஐரோப்பிய நாடுகளிலே எத்தனையோ ஊழியங்கள் இருக்கிறது. அநேக ஊழியங்கள் இன்று தலை நிமிர்ந்து நிற்க ராஜேந்திர மையாவுடைய ஊழியம் எவ்வளவோ வேலைகளை அவர் இந்த தேசங்களிலே வந்து செய்தார். ஆனால் அதிலே ஒரு சிலர் மட்டுமே அதை நினைவு கூர்ந்து இன்றும் அதே அன்பிலே இருக்கிறார்களே அன்றி அநேகருடைய அன்பும் அநேகருடைய செய்கைகளும் மாறுபட்டதாயிருக்கிறது. ஆனாலும் உங்களுடைய ஊழியத்தின் போதகர் போல ஒரு சில ஊழியர்கள் அன்றிலிருந்து இன்று வரையும் அதே அன்பு அதே வாசம் அதே நட்பிலே இருக்கிறார்கள். அதை குறித்து மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். அப்படியா இருக்கும் பொழுது நேற்றைய நாளிலே தான் கேள்விப்பட்டோம், இன்று உங்களுடைய ஊழியத்தின் 8வது வருட ஆராதனை நடைபெறுகிறது என்று. அதை குறித்து மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். இன்று காலையிலே ஒரு ஆராதனை முடித்து உடனே வந்தோம். இந்த வீதி தெரியாததினால் நாங்கள் நேரம் பிந்தினோம். அல்லாவிட்டால் சரியான நேரத்துக்கு எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஆகவே மிக்க சந்தோஷம் உங்கள் மத்தியிலே வந்திருப்பது. இது ஓர் ஞாபகார்த்த அல்லது ஓர் அனிவர்சரி, அதாவது ஒரு வருட பூர்த்தியின் நாட்களாய் இருப்பதினால் தேவன் நிச்சயம் இந்த நாளை ஆசீர்வதித்திருக்கிறார். ஊழியம் என்பது பாடுகள் நிறைந்தது, கண்ணீரும் துக்கமும் வேதனையும் சஞ்சலங்களும் அதிகம் அதிகமாய் நிறைந்த ஊழியமாயிருக்கிறது. ஆகவே நீங்கள் ராஜேந்திரமையாவுடைய ஊழியத்தை அறிந்திருக்கிறீர்கள். அவர் இறந்த பொழுதிலும் இலங்கையிலே போதையர் வந்திருந்தார். பிரதர் சிவநேசன் அவர்கள் வந்து பார்த்தார்கள். ஊழியங்களை நன்மையாய் நடப்பதை கண்டார்கள். பிரதர் கிறிஸ்டோபர் வந்திருந்தார். இப்படியாக வந்து பார்த்த பொழுது அவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள் நடக்கிற ஊழியங்களை குறித்து. இப்படியா இருக்கும் பொழுது ஆண்டவர் இலங்கை அரசாங்கங்கள் மூலம் பேசி 3 பஸ் ஸ்டாப்புகளை ராஜேந்திர மையாவுடைய பேரிலே இலங்கையிலே திறந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு ஸ்பெஷல் கமெமரேட்டிவ் கவரை இலங்கை அரசாங்கமும் தபால் முத்திரை கந்தோரும் ஒன்றிணைந்து இதோ இந்த ஸ்பெஷல் கமெமரேட்டிவ் கவரை அவருடைய 2வது ஞாபகார்த்த தினமன்று ஆலயத்திலே வந்து 10,000 பிரதிகளை அச்சிட்டு இந்த ஸ்டாம்புகள் பண்ணி வெளியிட்டார்கள். இந்த 2 காரியமும் இலங்கையிலே முதலாவது ஒரு ஊழியக்காரருக்கு அல்லது சுவிசேஷகனுக்கு அல்லது ஒரு போதகனுக்கு வழங்கப்பட்ட ஒரு காரியமாயிருக்கிறது. ஏனென்றால் அவர் செய்த ஊழியங்களை இன்றும் அந்த அரசாங்கம் அறிந்திருக்கிறது. ஆகவே இந்த வருஷத்திலே 3 பஸ் ஸ்டாண்டுகளை இன்னும் திறப்பதாகவும் அவருடைய பேரிலே ஒரு முத்திரையை வெளியிடவும் அரசாங்கம் தீர்மானித்து அந்த நடைமுறைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை தேவன் செய்வார் என்றால் எம்முடைய ஊழியத்துக்கல்ல, எல்லா கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் அது பெருமைக்குரிய ஒரு காரியம். காரணம், தேவனுடைய ஒரு ஊழியக்காரனுக்கு தேவன் செய்கிற காரியங்களா இருக்கிறது. அவர் செய்த ஊழியங்களை ஆண்டவர் மறக்காமல் செய்து கொண்டிருப்பதினால் அந்த நல்ல தெய்வத்துக்கு ஒரு விசை கைகளை தட்டி மகிமையை செலுத்துவோம். நன்றி. இப்படியா இருக்கும் பொழுது ஊழியம் என்பது எவ்வளவோ உபத்திரவங்கள் மத்தியிலே நடைபெறுகிறது. இந்த ஊழியங்கள் என்று நாங்கள் பேரிலே சொன்னாலும் இந்த 8 வருஷங்கள் கடந்து இந்த இத்தனை நூற்றுக்கணக்கான ஜனங்கள் இந்த இடத்திலே இருந்து இந்த நாளிலும் தேவனை ஆராதிக்கிறார்கள் என்றால் அது தேவனுடைய ஒரு அனாதி கிருபை. அவருடைய கிருபை இல்லாமல் ஒன்றுமே இல்லை. இன்று இவ்வளவு ஜனங்கள் இந்த இடத்தில் இருக்க சும்மாக ஜனங்கள் வரவில்லை. பல தியாகங்கள், பல அர்ப்பணிப்புகள், பல போராட்டங்கள் எல்லாம் தேவன் கண்டு கொண்டிருக்கிறார். இந்த ஊழியம் என்று சொல்லும் பொழுது அநேகருக்கு அது சில்லறையாக விளங்கலாம். அப்படி அல்ல, தேவனுடைய ஊழியம் சில்லறை அல்ல. தேவனுடைய ஊழியம் மகா கணம் உள்ளது. அந்த ஊழியத்தை போல ஒரு சிறந்த சேவை இந்த உலகத்திலே இல்லை. ஏனென்றால் ஒரு ஊழியக்காரன் 1000 வைத்தியர்களை விட மேலானவன். எப்படி என்றால் ஒரு வைத்தியர் படிப்பதற்கு 5-6 வருஷங்கள் போகும். அதன் பின்பதாக MD பட்டத்தை எடுத்து ஏதாவது ஒன்றிலே ஸ்பெஷலைஸ் பண்ணி வர, உதாரணமாக நியூரோலஜிஸ்டாக வருவதற்கு 15 வருடங்கள் படிக்க வேண்டும். இப்படியெல்லாம் படித்து எத்தனையோ வைத்திய பரிகாரங்களே மனுஷர்கள் மறித்து போகிறார்கள். ஒரு சாதாரண அளவுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கும் அந்த ஞானம் கிரியை செய்கிறதே அன்றி ஒரு மனுஷனுடைய உயிரை காத்துக்கொள்ள எந்த ஒரு வைத்தியனுக்கு முடியாது. சில நோய்களை குணமாக்க வைத்தியர்கள் கணக்கு அநேக பரிகாரங்களை செய்யலாம். ஆனால் ஒரு ஊழியக்காரன் நினைத்தால் படிக்க தேவையில்லை. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே முழங்கால் படிட்டு 1 நிமிஷத்தில் கூப்பிடுகிற ஒரு ஜபத்திலே மரணத்தில் இருக்கிற மனுஷனுடைய வாழ்வு நீடிக்கப்படும். ஒரு வைத்தியன் 1000 வைத்தியனை விட ஒரு ஊழியக்காரன் மேன்மையானவன். ஏனென்றால் ஒரு வார்த்தையை கேட்டு தேவன் அந்த மனுஷனை சுகமாக்குவார். ஒரு வைத்தியனுடைய வார்த்தையை கேட்டு தேவன் சுகமாக்க மாட்டார். ஆனால் ஒரு ஊழியக்காரனுடைய வார்த்தையை தேவன் கேட்டு சுகமாக்குவார். அவ்வளவு மேன்மை உள்ளவன் ஒரு ஊழியக்காரன். ஆகவே இந்த 8 வருஷங்கள் என்று பார்க்கும் பொழுது ஊழியம் கனமாய் மேன்மையாய் தேவன் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். வைத்தியர் மட்டுமல்ல, உலகத்தில் இன்று அநேக கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஊழியம் என்றால் ஏதோ பணத்துக்கு செய்கிறார்கள், வசதிக்கு செய்கிறார்கள், பணத்தை சம்பாதிக்க செய்கிறார்கள். அது அல்ல, அது சிலருடைய நோக்கங்கள் அப்படியா இருக்கிறது. அப்படி அல்ல. இன்று தேவன் ஒரு இடத்திலே ஜனங்களை சேர்த்து அற்புத மதிசயங்களை செய்து கொண்டு ஜனங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கிறார் என்றால் அது தேவனுடைய அனாதி கிருபையா இருக்கிறது. ஆகவேதான் தேவன் இந்த ஊழியத்தை கனமாய் வைத்திருக்கிறார். ஆகவேதான் தாவீது சொல்லுகிறான், இது தேவனுடைய, என் தேவனுடைய ஆலயம், என் தேவனுக்காக கட்டப்படுகிற அரண்மனை. இந்த ஊழியமானது போதர் செபஸ்டியன் இதை நடத்தி வந்தாலும், குடும்பம் நடத்தி வந்தாலும், மூப்பர்கள் உதவியாயிருந்து நடத்தி வந்தாலும், தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு சபை. தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஏனென்றால் தேவ ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்கு இது ஒரு கல்லாக விளங்குகிறது. ஆகவே ஊழியமானது கனமானது. ஆகவே இந்த 8 வருஷம் என்று நாங்கள் இந்த பேனரிலே பார்த்தாலும் ஒவ்வொரு வருஷத்திலும் ஒவ்வொரு நாளிலும் இந்த ஊழியம் பட்ட பாடுகள் அதிகமாக இருக்கும். நம்முடைய ஊழியம் இன்று 31 வருஷங்களை கடந்து வந்திருக்கிறது. என் தாய் தகப்பனுடைய ஊழியத்தின் பாதையிலே நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஊழியத்தின் பாடுகள் என்றால் எவ்வளவு கஷ்டம் என்று. ஆகவே அப்படியா இருக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதமான நாளிலும் அந்த ஊழியத்தின் காரியங்கள் தேவன் கனமாகவே வைத்திருக்கிறார். இந்த மனுஷனுக்கு இது சாதாரணமான ஒரு காரியமா இருந்தாலும், 100 பைலட்டுகளை விட, விமான ஓட்டிகளை விட ஒரு ஊழியக்காரன் மேன்மையானவன். ஏனென்றால் எல்லா விமான ஓட்டியும் ஒரு தேசத்திலிருந்து ஒரு தேசத்துக்கு ஒரு விமானத்தை, ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை ஒரே நேரத்தில் எடுத்து செல்கிறான். ஆனால் ஒரு ஊழியக்காரன் நினைத்தால் இந்த வானங்களுக்கு மேலாக கடந்து செல்லவும் பாதாளத்துக்கு போகிற ஆத்துமாவை பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடிய வல்லமையுடையவன் ஊழியக்காரன். அவ்வளவு மேன்மையான ஊழியக்காரன் தான் தேவனுடைய தாசர். ஆகவே ஊழியம் அற்பம் அல்ல. உலகத்திலே படைக்கிற பைலட் எல்லாம் ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு கொண்டு போகலாம் மனுஷனை. ஆனால் இந்த ஊழியக்காரர்களோ, தேவனுடைய சேவை செய்கிறவர்களோ, பாதாளத்துக்கு போகிறவனை பரலோகத்துக்கு கொண்டு போக வல்லமையுடையவன். அதுதான் தேவனுடைய ஊழியம். அவ்வளவு மேன்மையாக தான் தேவன் ஊழியத்தை வைத்திருக்கிறார். இதோடு அற்பமாக கொஞ்சமாக இருந்தாலும் இல்லை, தேவனுக்கு முன்பதாக இது கனமுள்ளதாயிருக்கிறது. 10,000 லாயர்களை விட, வழக்கறிஞர்களை விட ஒரு ஊழியக்காரன் மேன்மையானவன். ஏனென்றால் அவ்வளவு படித்து ஒரு மனுஷனுக்காக வாதாடலாம், ஆனால் சில நேரத்திலே நீதியுள்ளவனுக்கு அநீதி கிடைக்கும், அநீதியுள்ளவன் நீதியை பெறுவான். ஆனால் ஒரு நீ தேவ ஊழியர் நினைத்தால் பாவத்திலே நரகத்துக்கு நியமிக்கப்பட்ட ஒரு பாவத்துக்கு உடந்தையாயிருக்கிற ஒரு நிரபராதியை பரலோகத்துக்கு கொண்டு போக அவனுக்கு இருந்த அந்த தடைகள் அந்த வழக்கை இல்லாமலாக்கி தேவனிடம் பரிந்து பேசி உபவாசித்து அழுது கண்ணீர் விட்டு ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் ஜெபித்து அந்த மனுஷனை நிரபராதியாய் மாற்றக்கூடிய வல்லமையுடையவன் ஊழியக்காரன். ஆகவே 1,000 வழக்கறிஞர்களை விட ஒரு தேவ ஊழியன் பெரியவன். அந்த மனுஷனை தேவன் கனப்படுத்தி இருப்பார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதாவானவர் கனப்படுத்துவார் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே இந்த 8 வருஷங்களும் இங்கு வேற ஏதோ ஒரு காரியத்தை சொல்ல வந்தாலும் தேவன் இந்த 8வது வருஷத்திலே ஆசீர்வாதமான காரியங்களை உங்களுக்கு செய்ய இருக்கிறார். 8 வருஷங்கள் தேவனுக்காக செய்த தியாகங்கள், அர்ப்பணிப்புகள், எவைகளெல்லாம் கொடுத்தீர்களோ, எவையெல்லாம் தியாகமாய் வைத்தீர்களோ, நிச்சயம் தேவன் அதையெல்லாம் உங்களுக்கு பன்மடங்காக, இரட்டிப்பல்ல பன்மடங்காக திருப்பி தருவார். ஏனென்றால் எங்கள் தெய்வம் உண்மை உள்ளவர், எங்கள் ஆண்டவர் உண்மை உள்ளவர், எங்கள் இயேசு மாறமாட்டார், எங்கள் இயேசு மட்டுமே உண்மையுள்ள தெய்வம். அப்படியா இருக்கும் பொழுது தேவன் ஒரு வார்த்தையிலே சொல்லுகிறார். இன்று அநேகர் ஆரம்பிக்கிறார்கள், நடுவுக்கிலே சோர்ந்து போவார்கள். சில விசுவாசிகளை கேட்டால் சொல்லுவார்கள், நான் ஆரம்பத்திலே நல்லதாக ஊழியம் செய்தேன், இன்று எல்லாம் குறைந்து விட்டது. ஏன் ஏன் குறைய வேண்டும்? உபத்திரவத்தை கண்டால் ஊழியம் குறையப்பட வேண்டுமா? கண்ணீர் வந்தால் ஊழியம் குறைய வேண்டுமா? இல்லை, உபத்திரவம் உண்டு என்று வேதம் சொல்லிவிட்டாயிற்று. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன், உலகத்திலே உபத்திரவம் உண்டு. உபத்திரவத்தை கண்டு ஊழியத்தை குறைக்க முடியாது. அது என் தாய் தகப்பனுடைய வாழ்க்கையிலே நான் நன்றாக கண்டிருக்கிறேன். எவ்வளவெல்லாம் கஷ்டங்கள், அவமானங்கள், சவால்கள், எதிர்ப்புகள், பிரச்சனைகள் வந்த பொழுதும் என் தேவனுக்கு செய்த ஊழியம் ஒன்றும் குறைவடைந்ததில்லை. அதுக்கு நாங்கள் சாட்சிகள். இன்றும் தேவனுக்கு மேன்மையான காரியம் நடக்கிறதே அன்றி எந்த ஒரு மனுஷனும் குற்றப்படுத்த முடியாதபடி ஊழியத்திலே எந்த குறைவும் இல்லை. அவ்வளவு காய் தேவனுக்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, முடியாமையிலும் இல்லாமையிலும். கடைசி ராஜேந்திர மையாவுடைய செய்தி, அவருடைய மரணத்துக்கு 2 நாட்களுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட பேசப்பட்டது, அந்த சிடி இருக்கிறது, நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். விற்பனை நோக்க, வியாபார நோக்கத்தோடு அல்ல, நீங்கள் அந்த செய்திகளை கேட்கலாம். கடைசியாக அவர் பேசிய வார்த்தைகள், அதிலே தனது மரணத்தை குறித்தும் அரசாங்கத்திலே நடக்க போகிற காரியங்களை குறித்தும் இந்த யுத்தம், இந்த வருஷம் முடிவடைந்த யுத்தத்தை குறித்து மிக தெளிவாக எழுதி சொல்லிவிட்டே போனார். கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார், நாங்கள் ஜனங்கள் அழியாமல் சமாதானம் வர வேண்டும் என்று இந்த தேசத்துக்காக இத்தனை வருஷங்கள் பாடுபட்டு உபவாசித்து அழுதோம். ஆனால் இந்த தேசம் தேவனை விட்டு விலகுவதினால் 45,000 ஜனங்களுக்கு மேலாக யுத்தத்திலே ஜனங்கள் மரித்து, அதற்கு மேலாக மரித்து ஒரு முடிவு வரும் என்று கடைசி செய்தியிலும் அந்த தேசத்துக்கு தீர்க்கதரிசனம் சொன்னார். இந்த வருஷம் 75,000 ஜனங்கள் மரித்துதான் ஒரு முடிவு வந்தது. ஆகவே அந்த கடைசி செய்தியிலே அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், ஊழியத்தை குறித்ததான ஒரு வாஞ்சை. அவர் சொல்லுகிறார், 1978 முதல் என் தேவனுக்காக நான் எல்லாம் செய்து வந்தேன். எனக்கு தேவன் 1 ரூபாய் தந்தால் நான் எனக்கு தந்ததையும் சேர்த்து 2 ரூபாய் என் தேவனுடைய ஊழியத்துக்கு செலவழித்திருக்கிறேன். என் தெய்வத்துக்கு சாலமோன் கட்டிய ஆலயத்தை போல விசாலமான ஒரு ஆலயத்தை கட்ட எனக்கு வாஞ்சை உண்டு. நம்முடைய ஆலயம் பெரியதா இருந்தாலும் அதை விட மேலாக கட்ட வேண்டும் என்றும் அதுக்கு ஒரு தங்க கதவை போட வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை எனக்கு இருக்கிறது. ஆனால் என்னிடமோ பணம் இல்லை, எனக்கு அதை செய்ய முடியவில்லை. ஆனால் என் உள்ளமோ என் தேவனுக்கு முன்பாக பொன்னாக விளங்குகிறது என்பதற்கு நானே சாட்சி என்று அவரே சொல்லுகிறார். எங்களிடம் பணம் இருக்காமல் இருக்கலாம், வசதி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு செய்ய வேண்டுமே என்கிற அந்த வாஞ்சை, அந்த விருப்பம், அந்த வைராக்கியம், அந்த பக்தி, அந்த விசுவாசம் எங்களுக்கு போதுமா இருக்கிறது. தேவன் செய்வார், தேவன் நிச்சயம் செய்வார் ஒவ்வொரு காரியத்தையும். ஆகவே இந்த 8 வருஷங்கள் இருந்தாலும், 8 வருஷங்களை நீங்கள் கடந்து வந்திருந்தாலும், எத்தனையோ எதிர்ப்புகளை சந்தித்திருப்பீர்கள், எத்தனையோ அவமானங்களை சந்தித்திருப்பீர்கள், எத்தனையோ பேர் துராலோசனை பேசி இருப்பார்கள். அதையெல்லாம் தேவன் பார்த்திருக்கிறார், அதெல்லாம் தேவன் கண்டிருக்கிறார். எங்கள் ஆண்டவர் எல்லாவற்றையும் வருகிவிட்டு தள்ளுகிற தெய்வம் அல்ல. எனக்காக ஒரு கலசம் தண்ணீர் தந்தாலும் அதை நான் என் புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு கலசம் தண்ணீர் என் தெய்வத்துக்கு கொடுத்தாலும் போதும், அதை அவர் கணத்திலே வைத்திருப்பார். அதையெல்லாம் வைத்து ஒரு நாள் எங்களுக்கு பிரதிபலனை ஆண்டவர் தருவார். ஆகவே இந்த 8 வருஷங்களை இந்த ஊழியம் கடந்து வந்ததை குறித்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னும் இது அல்ல, இன்னும் ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு ஊழியக்காரரும் இந்த ஊழியத்துக்கு நீங்கள் உதவி செய்து இந்த 8 வருஷத்தை விட அதிகம் அதிகமாய் சேவை செய்ய வேண்டிய காலம் நெருங்கி இருக்கிறது. எம்முடைய சபைக்கு எம்முடைய விசுவாசிகளும் எம்முடைய ஊழியர்களும் முக்கிய தூண்களாய் நிற்கிறார்கள். எம்முடைய விசுவாசிகள் அதற்கு சாட்சி. அவ்வளவு நல்லவர்கள், எல்லாம் தங்களால் இல்லாவிட்டாலும் ஏதோ ஒரு இடத்திலே எடுத்து கொண்டு வந்து தந்து ஊழியங்களை செய்யும்படியாக செய்வார்கள். அவ்வளவு நல்லவர்கள். உபவாசம் தங்களால் முடியாவிட்டால், பணம் கையில இல்லாவிட்டால் வந்து முழங்கால் படியிட்டு அழுது அழுது கூட்டங்களுக்காக ஜெபிப்பார்கள். அப்பொழுது தேவன் அங்கே அற்புதம் அடையாளங்களை செய்ய தொடங்குவார். மீண்டும் வெற்றியோடு வரும்பொழுது அந்த ஆத்துமா சந்தோஷம் அடையும். அதுதான் தேவனுடைய ஊழியம். ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய ஊழியத்திலே பங்கிருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் தேவன் நியமித்த தேவ தாசர்களுடைய அனுசரணையிலும் அவர்களுடைய ஆளுகை கீழாக செய்யும் பொழுதுதான் ஆசீர்வாதம். எல்லாவற்றிலும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆனால் கட்டுப்பாடுகளையும் நியமங்களையும் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே தாயாருடைய செய்தி இருப்பதினால் சற்று ஒரே ஒரு வார்த்தையை வாசித்து முடிவு செய்வோம். லூக்கா 18:28 முதல், நாங்கள் தேவனுக்கு எதை செய்தாலும் ஒன்றை நாங்கள் மனதிலே வைக்கக்கூடாது. ஏனென்றால் எங்களுடைய தெய்வம் அவ்வளவு பெரியவர், அவருக்கு எவ்வளவு செய்தாலும் போதாது, எங்கள் ஆண்டவருக்கு எவ்வளவு கொடுத்தாலும் போதாது. அன்று தாவீது 40,000 காளைகளை ஒரே நேரத்திலே பலியிட்டு தேவனுக்கு பூஜை செய்தான். அது சாலமோன் 1.5 லட்சம் ஆடுகளையும் காளைகளையும் கொண்டு வந்து தேவனுக்கு பலியிட்டான். ஆலயத்தை தொடங்கிய காலத்திலே 40,000 பாடல் குழுவினர் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று அநேக ஊழியங்களிலே போனால் பாஸ்டர் மட்டும் கத்திக்கொண்டு பாவம் அந்த மனுஷர்கள் பாடிக்கொண்டிருப்பார்கள். பாடக்கூடியவர்களுக்கு பாட முடியவில்லை தேவனுக்காக. ஆனால் இந்த ஆலயத்துக்குள்ளே வந்த பொழுது சந்தோஷம். ஒவ்வொரு சகோதரனும் இந்த பிள்ளைகள் கூட இந்த வருஷத்திலே தேவனுக்காக இந்த நிகழ்ச்சியை செய்தார்கள், தேவனுக்காக பாடினார்கள், தேவனுக்காக சந்தோஷமாய் தங்களுடைய காணிக்கைகளை செலுத்தினார்கள். அது சந்தோஷம், அதுதான் ஊழியம், அதுதான் அந்த ஒரே சபை என்கிற அர்த்தம். எல்லாரும் சேர்ந்து கட்ட வேண்டும். ஏனென்றால் இது தேவனுக்கு கட்டுகிற அரண்மனையாயிருக்கிறது. இது எங்களுடைய வேலை அல்ல. சில வேலைகளிலே தகப்பனார் நேரடியாக ஜனங்களிடம் சொல்லுவார், எங்கள் ஆலயத்தில் நீங்கள் அறிவீர்கள், எங்களுடைய விசுவாசிகள் இருக்கிறார்கள், காணிக்கை பட்டி இல்லை. காணிக்கை வைக்க வேண்டும் என்கிறது ஒரு நியமனம் தேவனுடைய. ஆனால் ஐயாவுக்கு தேவன் கொடுத்த தரிசனத்தின்படி அவர் சொல்லியிருக்கிறார், யாரும் ஜனங்கள் கொடுத்தால் அதை ரிசிட் எடுத்து பெற்று செல்ல வேண்டும். அப்படியான ஒரு நியமனம் இருக்கிறது. அப்படியா இருக்கும் பொழுது தேவனுக்காக கொடுக்க வேண்டியவர்கள் இன்று அந்த ஊழியத்தை எவ்வளவோ கொடுத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அது உண்மை. கடந்த வருஷம் 30வது வருடாந்த சுவிசேஷ மாநாட்டுக்கு 3 நாட்களுக்கு 60 லட்சம் ரூபாய் இலங்கை பணம், 3 நாட்களுக்கு. ஒவ்வொரு பைபிள் ஸ்டடிக்கும் குறைந்தது 25 லட்சம் ரூபாய் தேவை. ஆகவே அந்த ஜனம் மூலம்தான் எல்லாம் சந்திக்கப்படுகிறது. அவர்கள் கொடுக்க கொடுக்க தேவன் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். அவருடைய குறைவு ஒன்றுமே இல்லை. அந்த ஜனங்கள் சம்பூர்ணமாயிருக்கிறார்கள். ஒன்றும் வசதி இல்லாமல் வந்து இன்று நன்மையான இடத்தில் இருக்கிறார்கள். ஒரு குடும்பம் வந்தது, தேவனுக்காக கொடுத்தார்கள் இருந்த பொழுதெல்லாம். இன்று அந்த குடும்பத்திலே 3 டாக்டர்ஸ் படித்து இன்று அவர் 3 பிள்ளைகள் டாக்டர்களாக இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு தேவன் அந்த வறிய குடும்பத்தை ஆசீர்வதித்தார். தேவனுக்காக கொடுக்கும் பொழுது அவர் திரும்பி கொடுப்பார், நிச்சயம் கொடுப்பார். என் தாய் தகப்பனுடைய வாழ்க்கையில் அதை பார்த்திருக்கிறோம். ஒரு நேரம் சாப்பாடு, ஒரு வேளை சாப்பாடு இல்லாத நேரத்தை நம்முடைய ஊழியம் கடந்து வந்தது. என் சகோதர சகோதரிகளுக்கு ஒரு வேளை ஆகாரம் கொடுக்க வசதி இல்லாத நேரம் உண்டானது. ஏனென்றால் கிடைத்த எல்லா பணத்தையும் கூட்டங்கள் வைக்கவும் போஸ்டர் அடிக்கவும் ஆன்பில் அடிக்கவும் செலவழிக்கப்பட்டுவிடும். சாப்பிடுவதற்கு வழி இல்லை. ஆனால் தேவன் கூட்டங்களிலும் அற்புத மதிசியத்தை செய்து கொண்டிருப்பார். பஸ் ஸ்டாண்டுகளிலே விழுந்து பிசாசுகளை கொண்டு வந்து உள்ளே போடுவார்களாம். அப்படியாக அற்புதம் நடக்கும். வீட்டிலோ வறுமை, தேவனுக்காக எல்லாம் கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு இருந்தது. எத்தனையோ முறை அந்த வீட்டிலே இருக்கிற மாமரத்தில் இருக்கிற பழங்களை வெட்டி என் தாயார் என் சகோதர சகோதரிகளுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அப்படிதான் இந்த ஊழியம் கட்டப்பட்டது. ஆனால் இன்றோ பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் ஒரே வரிசையில் இருந்து சாப்பிடுவார்கள். சில ஆராதனை முடிந்தால் தேவன் தரவில்லையா? கொடுத்தால் அவர் தருவார். அவர் வாங்கி போட்டங்களை தள்ளுகிற தெய்வம் அல்ல, அவர் நல்லவர். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாளும் அவர் எல்லாம் எண்ணிக்கொண்டுதான் இருக்கிறார். சில வேளைகளில் சில உபத்திரவங்கள் கண்ணீர் வரும்பொழுது தேவன் எங்களை பார்க்க மாட்டாரா, பார்க்கவில்லையா, கைவிட்டாரா என்கிற ஒரு நேரம் வரும், என்கிற ஒரு சிந்தனை வரும். இல்லை, ஆரம்ப நாட்களிலே பக்கத்திலே வருகிற தேவன் நாங்கள் அவருக்குள்ளே வளர்ந்து வரும்பொழுது அவர் சற்று பின்னதாக நின்று பார்த்து கொண்டிருப்பார். அவர் கைவிட மாட்டார். ஒரு மனுஷனையும், எந்த ஒரு மனுஷனையும் கைவிட மாட்டார். அவர் உண்மை உள்ள தெய்வம். அவர் பார்த்து கொண்டே நிற்பார். ஆபத்து முடியாது இயலாது என்று வரும் பொழுது உடனே ஓடி வந்து அணைத்துக் கொள்வார். ஆனால் இந்த ஜனங்களோ இந்த தெய்வம் எங்களை கைவிட்டார் என்று சொல்லுகிறார்கள். இல்லை, ஆண்டவர் கைவிட மாட்டார். ஒரு ஊழியக்காரரையும் ஒரு விசுவாசியையும் தேவனை தொடர் எந்த ஒரு மனுஷனையும் ஆண்டவர் கைவிட மாட்டார். அவர் அவ்வளவு உண்மை உள்ள தெய்வம். அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று வேதம் சாட்சி சொல்லுகிறது. ஆகவே நீங்கள் எதையெல்லாம் இந்த ஊழியத்துக்கு கொடுத்து இந்த 8 வருஷங்கள் இந்த ஊழியர்களை தாங்கி இந்த குடும்பத்தை தாங்கி அன்பு செலுத்தி இந்த ஊழியத்தை நடத்தினீர்களோ அது எல்லாவற்றுக்கும் பிரதிபலன் தேவன் வைத்திருக்கிறார். தேவன் உங்களுக்கு நிச்சயம் தருவார். இதோடு முடியவில்லை. ஏனென்றால் எங்கள் ஆண்டவர் இன்னும் முடியவில்லை. எங்கள் ஆண்டவருக்கு முடிவில்லை. There is no end to the God's power. He is the infinity. Infinity means there is no end. அவருக்கு முடிவில்லை. ஆகவே எங்களுடைய வேலைக்கும் எங்கள் மூச்சுதான் ஒரு முடிவா இருந்தாலும் அவருக்கு செய்கிற காரியங்கள், அவருக்கு கொடுக்கிற காரியங்கள், அவருடைய கட்டுமான பணிக்கு முடிவில்லை. செய்து கொண்டே போக வேண்டும், செய்து கொண்டே போக வேண்டும். எவ்வளவு கொடுத்தாலும் போதாது. ஆகவேதான் 1 நாளாகமம் 29 அதிகாரத்தை வாசிப்போமாக. அதிலே அந்த தாவீது சொல்லுகிற வார்த்தை ஒரு சாதாரண மனுஷனுக்கும் விசுவாசிக்கும் உரிய வார்த்தை. இத்தனை 8 வருஷங்களாக நீங்கள் இந்த சபையினாலே ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள், இந்த ஊழியர்களாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு கிழமையும் வந்து வந்து வார்த்தைகளை கேட்டு கேட்டதினால் தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் அந்த வார்த்தையின்படி செய்ததினால் தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படி செய்த தெய்வம் இந்த 8ஆம் வருஷத்திலும் நீங்கள் இனிமேல் தேவனுக்கு செய்ய வேண்டும் என்கிற ஒரு நியமனத்தை ஏற்படுத்துகிறார். நீங்கள் தேவனுக்கு இன்னும் செய்ய வேண்டும். நீங்கள் செய்திருக்கிறீர்கள், இல்லை என்றல்ல. ஏதோ ஒரு வழியிலே ஒவ்வொருவரும் செய்திருக்கிறார்கள், செய்கிறார்கள். அநேக ஊழியங்கள் இருக்கிறது, நன்மை சந்தோஷம். அப்படியா இருக்கும் பொழுது இன்னும் இன்னும் ஆண்டவருக்கு வேண்டும். காரணம் அதை தான் தாவீது என்கிற அந்த தேவ மனுஷன் சொல்லுகிறான். அந்த வசனத்தை வாசிப்போம். 29ஆம் அதிகாரம் 1ஆம் நாளாகமம் 1வது வசனம். 1 நாளாகமம் 1 Chronicles chapter 29 verse 1 முதலாவது வசனத்திலே கடைசி பகுதியை வாசியுங்கள். செய்ய வேண்டிய வேலையோ பெரியது. அதிலிருந்து வாசியுங்கள்.
செய்ய வேண்டிய வேலையோ பெரியது.
செய்ய வேண்டிய வேலையோ பெரியது.
அது ஒரு மனுஷனுக்கு அல்ல.
அது ஒரு மனுஷனுக்கு அல்ல.
தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை.
அது தேவனாகிய ஆண்டவருக்கு கட்டுகிற அரண்மனை. இந்த ஊழியமானது தேவனுக்கு கட்டுகிற அரண்மனையா இருக்கிறது, மனுஷனுக்கு அல்ல. தாவீதுடைய வைராக்கியத்தையும் வாஞ்சையும் பாருங்கள். அவன் அன்று சேர்த்த அந்த வெள்ளியும் தங்கமும் பொன்னுடைய செலவு இந்தியா ரூபாய் படி இன்று 8000 கோடி ரூபாய் என்று சொல்லுகிறார்கள் வேத அறிஞர்கள். 8000 கோடி ரூபாய்கள், 1 கோடி 2 கோடி அல்ல, 8000 கோடி. இன்று ஒரு ஊழியத்திலே போய் நின்றால் ஒரு பெரிய ஊழியக்காரன் வந்திருக்கிறான், காணிக்கை எடுக்கிறார்கள். பார்த்தால் ஒரு மனுஷன், நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம், பொக்கட்டில இருந்து அநேக பணங்களை எடுத்தார். எடுத்து காணிக்கை அந்த பேக் வந்து கொண்டிருக்கிறது பக்கத்திலே, அதுல கொஞ்சம் அவ்வளவு நோட்டுகள் இருக்கிறது. எல்லாவற்றையும் பொக்கட்டிலே வைத்தார். கீழ்பொக்கட்டிலே கையை விட்டு பார்த்தார், சில சில்லறைகள் இருக்கிறது. உடனே அதை எடுத்துக்கொண்டார். எடுத்து மிக கௌரவமாய் அங்கு இங்கே பார்த்து அதிலே போட்டார். அதா காணிக்கை. தேவன் பிச்சைக்காரனா? இல்லை, எங்கள் தெய்வம் பிச்சைக்காரன் அல்ல. எங்கள் காணிக்கையினால் தான் ஊழியம் ஓடுவதென்று அல்ல, அது தேவன் சந்திக்கிற காரியங்கள். நாங்கள் உதாரத்துவமாய் கொடுக்க வேண்டும், அது எங்களுக்கு வந்த கட்டளை. ஒரு இடத்திலே பார்த்தால் நல்ல நோட் எல்லாம் பொக்கட்டிலே இருக்கிறது, கிழிஞ்ச நோட் தேடி பார்க்கிறார்கள். கிழிஞ்சதை தேவனுக்கு கொடுக்கிறார்கள். அதுவா எங்கள் தெய்வத்துக்கு நாங்கள் செய்கிற வேலை? இல்லை, எங்கள் தெய்வம் தன் உயிரை கொடுத்தார் அல்லவா, எங்கள் ஆண்டவர் தன் ஜீவனை தந்தார் அல்லவா, அவருக்கு கட்டுகிற அரண்மனை அல்லவா இது. அப்படி அவர் வரப்போகிறார் அல்லவா சீக்கிரத்திலே, அவருக்கு எவ்வளவு செய்ய வேண்டும்? நீங்கள் கொடுத்து ஊழியத்தை தாங்கினால்தான் இன்னும் ஊழியங்கள் அதிகரிக்கப்படும். ஆகவே விசுவாசிகள், பகுதி நேர ஊழியர்கள், எல்லாருடைய கையிலும் தான் இருக்கிறது இந்த ஊழியர்களுக்கு. நீங்கள் ஊழியர்களுக்கு அல்ல, தேவனுடைய ஊழியத்துக்கு நீங்கள் செய்கிற காரியங்கள். அதை பார்த்துதான் தேவன் இன்னும் ஜனங்களை கொண்டு வந்து ஊழியத்தை வியாபிக்க செய்வார். ஊழியர் இருக்கிறார், குடும்பம் இருக்கிறது, மனைவி இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்கள் பாடுபடட்டும் என்று அல்ல. ஒவ்வொரு மனுஷனுக்குமாக தேவன் மரித்திருக்கிறார். ஒவ்வொருவருக்குமாய் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது, ஒவ்வொருவருக்குமாய் கசி அடிப்பட்டிருக்கிறது, ஒவ்வொருவருக்குமாய் அந்த ஜீவன் சிலுவையிலே போனது. ஆகவே எங்கள் தெய்வத்துக்கு தான் நாங்கள் செய்ய வேண்டும். இரண்டாவது வசனம்,
நான் என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும்.
நான் என்னாலே இயன்ற மட்டும், அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள், எவ்வளவு அருமையான வார்த்தை. நான் என்னாலே இயன்ற மட்டும், என்னால் முடிந்த மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு வாசியுங்கள்,
பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும்.
இப்படி எல்லாம் எல்லாம் கற்கள் மண் எல்லாம் சேர்த்து வைத்தேன். இனி கட்ட வேண்டியது மட்டும்தான் இருக்கிறது. அடுத்த வசனம்,
இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தில்,
இன்னும் 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 என் தேவனுடைய ஆலயத்தில் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால்,
பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சபதரித்த அனைத்தையும் தவிர,
நான் சேர்த்த எல்லாம், நான் செய்த எல்லாத்தையும் விட,
எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும்,
சொந்தமானதை நான் என் தேவனுக்கு கொடுக்கிறேன். தாவீதுடைய உள்ளத்தின் அன்பை பாருங்கள், தெய்வத்தில் வைத்த அந்த வைராக்கியத்தை வாஞ்சையும் பாருங்கள். அவன் சுவிசேஷகன் அல்ல, அவன் ஒரு பிரசங்கி அல்ல, அவன் ஒரு சாதாரண ராஜா. ஆடுகளுக்கு பின்னதாக போன என்னை ராஜாவாய் மாற்றின தெய்வத்துக்கு இவ்வளவு பெரிய காரியத்தை செய்தான். ஆகவே நாங்கள் ஏன் செய்யக்கூடாது? எங்களிடம் இல்லைதான் சில நேரம். ஒரு நேரம் என் தாயாருக்கு ஒரு நேரம் வந்தது ஒரே ஒரு சாரி தான் இருந்த காலம். ஏனென்றால் அவர் வர வர அநேக ஏழைகள் வருவார்கள் ஊழியத்துக்கு. ஆண்டவர் உள்ளத்திலே பேசி விடுவார், இருக்கிறதை எல்லாம் கொடுத்து விடுங்கள் என்று. அப்பொழுது ஒரு சாரியை காலையிலே கட்டி பின்னதாக குளித்து விட்டு மீண்டும் அதை கட்டிக்கொண்டு ஊழியத்துக்கு போவார்கள். இது வெக்கமில்லை. தெய்வம் செய்ததை சொல்ல வேண்டும், தெய்வத்துக்காக செய்ததையும் சொல்ல வேண்டும், தேவன் அதற்கு பிரதிபலனாய் செய்ததையும் சொல்ல வேண்டும். ஆகவே அப்படி இருக்கும் பொழுது அன்று ஒரு நாள் அவர் துக்கப்படுகிறார், என்ன ஆண்டவரே ஒரு நாள் தான், ஒரு சாரி தானே இருக்கிறது, எவ்வளவு கஷ்டம். ஏனென்றால் வியாதியஸ்தர்களுடைய ரத்தம் சிதல் எல்லாம் சரீரத்திலே அந்த சாரியிலே பட்டு விட்டு விடும், எவ்வளவோ பாடுகள். அப்படியா இருக்கும் பொழுது அடுத்த நாள் இந்த மனசிலே நினைத்த பின்பதாக அடுத்த நாள் அவருடைய சகோதரன் நான்கு சாரிகளை அனுப்பி வைத்திருக்கிறாரா? நான்கு சாரி வந்து விட்டது. நேற்று ஒன்றிலிருந்து இன்று நாலு என்று நினைத்த பொழுது திடீரென்று ஒரு ஏழை மனுஷி வருகிறாரா? ஆண்டவர் சொல்லுகிறாரம், இதிலே மூன்று எடுத்துக்கொடு. சோதிக்கிறார், சோதிப்பார், எங்களிடம் இருந்து ஒன்றையும் அவர் எடுக்க மாட்டார். நாங்கள் கொடுக்கிறோமா என்று பார்ப்பார். அவர் கொடுத்தார். அன்று சொன்ன உடனே அந்த மூணு சாரியை கொடுத்தார். இன்னொருக்கா ஒன்றுக்கு வந்து விட்டது சாரி. அடுத்த நாள் யார் யாரோ எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கிறார்களா? சொல்ல முடியாதபடி கொஞ்ச நாட்களுக்கு தான் உபத்திரவம், சில நாட்களுக்கு தான் பாடு. எந்த நாளும் பாடுபட ஆண்டவர் விடமாட்டார். அப்படியானால் என்ன பிரயோஜனம் அவரை நம்பினதில்? பாடு உபத்திரவம் கண்ணீர் இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. சந்தோஷம் இருக்கிறது வாழ்க்கையிலே, ஆசீர்வாதம் தருவார். ஆகவே இந்த எட்டு வருஷங்களும் நீங்கள் நடந்த வாலி எப்படிப்பட்டதா இருந்தாலும்
தேவன் எல்லாம் நினைவில் வைத்திருக்கிறார், எல்லாம் கணக்கில் இருக்கிறது. மனுஷனை போல் அல்ல அவர், எல்லாவற்றையும் பார்த்து கேட்டு அனுபவித்து விட்டு தள்ளுவதற்கு அவர் மனுஷன் அல்ல. அவர் நீதிபரர், எங்கள் தெய்வம் நீதிபரர், எங்கள் தெய்வம் பரிசுத்தர். அவரை போல் ஒரு தெய்வம் இல்லை, எங்கள் இயேசுவை போல் ஒருவர் இல்லை. ஆகவே அருமையானவர்களே, இது அவருக்கு செய்கிற வேலை. அதிலே கடைசியாக 5வது வசனத்தை வாசிப்போம்.
இப்போதும் உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு
இத்தனை 8 வருஷங்களாக நீங்கள் இந்த சபையிலே வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வாதிக்கப்பட்டு விட்டீர்கள், ஆசீர்வாதமா இருக்கிறீர்கள். ஸ்டேட்டஸ் இல்லாதவர்களுக்கு ஸ்டேட்டஸ் கிடைத்திருக்கிறது, பணம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு பணம் தேவன் தந்திருக்கிறார், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை தந்திருக்கிறார், அந்த தேசத்திலேயே கஷ்டப்பட்ட உங்களுக்கு இன்று நன்மையாக உங்களை வாழ செய்திருக்கிறார். அப்படியா இருக்கும் பொழுது தாவீது சொல்லுகிறான், எல்லாம் தேவன் எங்களுக்கு செய்திருக்கிறார், எல்லாம் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் தேவனிடமிருந்து. அப்பொழுது இந்த வார்த்தையை சொல்லுகிறான்,
இப்போதும் உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு,
இப்போதும் இன்றைய தினம், இன்றைக்கு உங்களில் கர்த்தருக்கு, எனக்கு அல்ல கர்த்தருக்கு,
தன் காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார்?
மனப்பூர்வமானவர்கள் யார்? காசு இருக்கிறவன் கொண்டு காசை வைன்னு சொல்ல இல்ல, தங்கத்திருக்கிறவன் வைன்னு சொல்ல இல்ல. யார் யார் மனப்பூர்வமா இருக்கிறீர்களோ நீங்கள் இந்த ஊழியத்துக்கு இனிமேல் செய்யதான் வேண்டும். என்றால் இங்கேதான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள், இங்கேதான் நன்மை பெறுகிறீர்கள், இங்கேதான் தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறான். ஆகவே இது தேவனுடைய இந்த பரிசுத்தமான நாளில் இந்த அனிவர்சரியை வைத்தது எவ்வளவோ சந்தோஷமான காரியம். ஆனால் ஒன்றே ஒன்று, தேவன் ஒன்றையும் மறக்க மாட்டார், நீங்கள் செய்த ஒன்றையும் அவர் மறக்க மாட்டார். ஆகவே கடைசியாக அப்படியாக சொன்ன பொழுது, இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கிறவர்கள் யார் என்ற பொழுது, ஜனங்கள் எல்லாரும் கொண்டு வந்து தேவனுக்கு கொடுத்தார்கள். இன்னும் பொக்கிஷம் சேருகிறது தேவாலயத்திலே. எல்லாம் சேர்ந்த பின்பதாக ஒரு காரியம் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்திலே மிக அருமையாக தேவன் அந்த வசனத்திலே சொல்லுகிறார், 9வது வசனம்,
இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள், உத்தம இதயத்தோடு.
ஐயோ கொடுத்து விட்டேனே, காணிக்கை போயிட்டே, இன்னைக்கு உழைத்த காசெல்லாம் போயிட்டேன் என்றல்ல, குறு குறுப்புள்ளமல்ல, அரைவாசி உள்ளமல்ல, மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள், ராஜாவும் சந்தோஷப்பட்டார். எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை, மனப்பூர்வமாய் கொடுத்ததுக்காக சந்தோஷப்படுவீர்கள், இனியும் சந்தோஷப்படுவீர்கள். மோசேக்கு சொன்னார் ஆண்டவர், சொல்லு ஜனங்களிடம் காணிக்கையை கொண்டு வரும்படியாக. ஒரு நியமனம், காணிக்கையை தான், எங்கள் காணிக்கையில் தான் ஊழியம் நடப்பது, அந்த நோக்கம் இல்லை. நோ, இஃப் வி ஹாவ் தட் இன்டென்ஷன், காட் வில் நாட் ரியாக்ட் இன் அஸ். அந்த நோக்கம் இருந்தால் தேவன் வரமாட்டார் எங்கள் வாழ்வை பார்க்க. தேவன் சொன்னார் மோசேக்கு, காணிக்கை கொண்டு வரும்படி சொல். ஆனாலும் யார் யார் மனப்பூர்வமாய் கொடுக்கிறார்களோ அந்த உள்ளந்தான் எனக்கு வேண்டும், அந்த இருதயம் தான் எனக்கு வேண்டும். மனப்பூர்வமாய் கொடுக்கிறவர்களிடம் வாங்கு. ஆகவே அருமையானவர்களே, தேவனுடைய ஊழியம் இது, தேவனுடைய சபை இது, இவர்கள் தேவனுடைய ஊழியர்கள். ஆகவே எத்தனையோ பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், முடியாமைகள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாம் இருக்கிறது. அதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். ஊழியனுடைய உபத்திரவம் தேவனுக்கு தான் தெரியும், எவ்வளவோ கஷ்டம் என்பதை. எல்லாருக்கும் முன்பதாக சிரித்துக் கொண்டிருக்கிறோம், எல்லாரையும் தைரியப்படுத்துகிறோம், ஆனால் வேதனையும் கண்ணீரும். ஆனால் இது ஒன்றும் எங்களை தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்காது, பிரிக்க முடியாது. ஏனென்றால் தேவனுக்காக வந்த நேரத்திலே கௌரவமும் பணமும் பொருளும் துக்கமும் உயர்வும் கௌரவமும் ஆசீர்வாதம் அல்ல எங்களுடைய முடிவு. எங்களுடைய முடிவோ பாதாளத்துக்கு போகிறவர்கள் தேவராஜ்யத்துக்கு போக வேண்டும், பாதாளத்துக்கு போகிற ஜனங்கள் வழி தப்பி தேவராஜ்யத்துக்கு வர வேண்டும். அதுதான் இந்த ஊழியம், அதற்கு தான் ஊழியர்களை தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். ஆகவே இந்த 8வது வருஷ நாளில் தேவன் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், கொடுங்கள் இந்த ஊழியத்துக்கு. எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் உங்களை பார்க்க தான் வந்திருக்கிறோம், எங்களுக்கு தர வேண்டாம், தேவன் ஏதோ ஒரு வழியிலே போஷிப்பார். இந்த ஊழியத்திலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். இது இன்று அனிவர்சரி நாள், சாதாரண ஒரு வருஷம் அல்ல, சாதாரண ஒரு நாள் அல்ல. 7 நாட்களையும் தேவன் படைத்து ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தது போல் அவருடைய கிரியைகள் எல்லாவற்றுக்கும் முடிவு ஏழாம் நாளில் உண்டாயிற்று. அதன் பின்பதாக பூமியிலே வாழ மனுஷனுக்கு அனுமதி கொடுத்தார். எட்டாவது நாளில் இருந்து இனி நீ சுதந்திரமாய் வாழ என்று. அதே போல எட்டாவது வருஷத்தை கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே இனி சுதந்திரமாய் தேவனுக்கு நீங்கள் வேலை செய்ய வேண்டும். அதுக்கு ஜனங்களே நீங்கள் தான் இந்த ஊழியத்துக்கு உதாரத்துவமாய் நிற்க வேண்டும். நீங்கள் தேவனை காணவில்லை, ஊழியர்களை காண்கிறீர்கள். எப்படி தேவனுக்கு கனம் கொடுக்கிறீர்களோ ஊழியருக்கு கனம் கொடுத்து பாருங்கள். உங்களை தேவன் கனப்படுத்தி ஆசீர்வதிப்பார். அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே கண்ட ஒரு காரியம். ஏனென்றால் தேவனை நாங்கள் காணவில்லை, அவருடைய வார்த்தைகளை பேசுகிற ஊழியர்களை காண்கிறோம். ஆகவே ஊழியமானது கனமானது. ஆகவே இந்த எட்டு வருஷங்களிலே நடந்த காரியங்கள் தேவன் கணக்கில் வைத்தது மட்டுமல்ல, எல்லாவற்றுக்குமான ரிவார்டை தேவன் எங்களுக்கு தருவார். ரெண்டு தீமத்தையிலே நான்காம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பவுல் அடியார் சொல்லுகிறார், நான் எல்லாவற்றையும் தேவனுக்காக செய்து விட்டேன், இனி என் தேகத்தை விட்டு பிரிகிற நாட்கள் வந்துவிட்டது, ஆனால் நான் இவை எல்லாவற்றையும் குறித்து நான் துக்கப்பட மாட்டேன். ஏனென்றால் எனக்காக ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு ஜீவ கிரீடம் பரலோகத்தில் இருக்கிறது செய்கிற வேலைகளுக்கு. ஆகவே கணக்கு பார்க்க கூடாது தேவ காரியங்களிலே. எத்தனை செய்தோம், இதை செய்தோம், அதை செய்தோம் என்று சொல்லவும் கூடாது. என்ன எல்லாம் இன்னும் செய்ய முடியுமோ செய்ய வேண்டும். அன்று கூட நம்முடைய விசுவாசிகள் சொல்லுகிறார்கள், தங்கிய வீட்டிலே அம்மாவுக்கு 65 வயதை விட அதிகமாகிவிட்டது. அம்மா இனி நீங்கள் உபவாசம் இருக்கக்கூடாது, சாப்பிட வேண்டும். இது சின்ன ஒரு உபவாச ஜபம் தான் செய்ய, வீட்டு கூட்டம் தான் செய்ய போகிறோம். அவர் சொல்லுகிறார், என்னை தடை பண்ண வேண்டாம், என்னால் எனக்கு பலன் இருக்க மாட்டேன், நான் என் ஆண்டவருக்கு செய்ய வேண்டும். ஆகவே ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையும் அந்த ஊழியம் எங்களை அழைத்த தேவனுக்கு நாங்கள் செய்ய வேண்டியது உண்மை. ராஜேந்திர மையாவுடைய ஊழியம் அப்படிதான் இருந்தது. கடைசி நிமிஷம் அவருடைய கடைசி வார்த்தை தேவனுடைய அபிஷேகம். அபிஷேகம் என்கிற வார்த்தை தான் அவருடைய வாயிலிருந்து கடைசியாக வந்தது. அந்த கடைசி பிரசங்கத்திலே அவர் சொல்லுகிறார், நான் என் தேவனுக்காக பழிப்பிடத்தை கட்டிவிட்டேன், இந்த தேசத்திலே போராடினேன், எதிர்த்தேன், எல்லாரும் என்னை எதிர்த்தார்கள், என் தேவனுக்காக நான் எல்லாவற்றையும் இழந்தேன், ஆனால் நான் சந்தோஷம் அடைகிறேன், ராஜா வரப்போகிறார், என் தேவன் வரப்போகிறார், நான் பழிப்பிடத்தை உண்டு பண்ணி முடிந்தாயிற்று, இனி என் ராஜா வந்து சந்தோஷப்படுவது மட்டும்தான் இருக்கிறது என்று சொன்னார். அதுதான் அவர் கடைசியாக சொன்ன வார்த்தைகள். அநேக காரியத்தை சொன்னார். அந்த சீடிக்கள் இருக்கிற நீங்கள் வாங்கி கேட்கலாம். இன்று என்ன நடக்கிற என்கிற ஊழியத்தையும் கொண்டு வந்தோம், ஆனால் அந்த டிவிடிக்கள் இருக்கிறது நீங்கள் வாங்கி பார்க்கலாம். வியாபார நோக்கத்தோடு அல்ல, வியாபாரம் அல்ல ஊழியம், இது தேவனுக்கு செய்கிற பரிசுத்தமான சேவை. ஆகவே உலகத்தில் எந்த தொழிலை நீங்கள் செய்தாலும், ஒரு டீச்சராக நீங்கள் இருக்கலாம், பிள்ளைகளுக்கு நல்ல பாடங்களை படிப்பிக்கலாம், ஒரு ஊழியக்காரன் 10,000 ஆசிரியரை விட பெரியவர். ஏனென்றால் நீங்கள் எல்லாம் உலகத்துக்குரியவைகளை படிப்பிப்பீர்கள், ஊழியக்காரனோ தேவராஜ்யத்துக்குரியவைகளை படிப்பிப்பார். எல்லா வேலை, எல்லா வியாபாரங்கள், எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவும் ஒரு சாதாரண ஒரு பிரதிபலனம் இருக்கும். தேவனுடைய ஊழியத்துக்கோ கனமும் மகிமையும் முடிவிலே இருக்க. அற்பமா இருக்கட்டும் ஆரம்பம், முடிவோ தேவன் மகிமையாய் மாற்றுவார். ஆகவே நாங்கள் எங்களால் முடிந்ததை என்ன வழியில் இந்த சகோதரர்கள் இப்பொழுது இந்த மியூசிக்கை அடித்தது போல, இந்த பிள்ளைகள் வந்து செய்தது போல, அவர் அவர் என்னென்ன விதத்திலே தேவனுடைய ஊழியத்தை தாங்கலாமோ செய்யும் பொழுது தேவராஜ்யம் கட்டப்படும். ஆகவே ஆசீர்வாதம் பெறுகிற நீங்கள் தேவனுடைய சபைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். இது உங்களுடைய சபை, உங்களுடைய ஊழியர். ஊழியனை குறித்து யாரும் பேச அனுமதிக்க நீங்கள் விடக்கூடாது. எங்களுடைய ஜனங்கள் விடமாட்டார்கள். எங்களுடைய ஒரு சொந்தத்திலே ஒரு பிரச்சனை வந்து அதிகமாய் நாங்கள் துக்கப்பட்டு சில நாட்களுக்கு முன்பதாக இருந்தோம். அப்பொழுது தாயார் அந்த காரியத்தை பிரபல்யமாய் ஆலயத்திலே சொன்னார்கள். அப்பொழுது அந்த ஜனங்கள் அழுது வந்து சொல்லுகிறார்கள், நீங்கள் ஏனம்மா இந்த காரியத்தை எங்களுக்கு சொல்ல வேண்டும், அது நீங்கள் ஏதோ விரும்பி செய்யலாம், எங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சொன்னார், இல்லை, நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்கிறீர்கள், நீங்கள் எங்களுக்காக அழுது அழுது ஜெபிக்கிறீர்கள், நீங்கள் அறிய வேண்டும் குடும்பத்தில் என்ன நடக்கிறது. தேவனுக்காக எத்தனையோ போராட்டங்கள், பௌத்த ஜனங்கள் மத்தியிலே குண்டு வெடிகளை எடுத்துக்கொண்டு வருவார்கள், கத்திகளை எடுத்துக்கொண்டு வருவார்கள். அங்கே அப்படித்தான் ஊழியம் நடக்கிறது. சவாலும் எதிர்ப்பும் தான், ஆனால் தேவனுக்கான காரியம் நடைபெறுகிறது. ஏனென்றால் தேசம் மாற வேண்டும். ஆகவே அருமையானவர்களே, எங்கள் ஊழியத்துக்காக ஜெபியுங்கள். ஐயா செய்த ஊழியம் இன்னும் நன்மையாக தேவன் செய்து கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் தேவ ஊழியத்துக்கு முடிவில்லை. இயேசு சுவாமி வரப்போகிறார், ஆண்டவர் வரப்போகிறார் சீக்கிரத்திலே. அதுக்கு முன்பதாக செயல்பட வேண்டிய காலமும் நேரமும். ஆகவே இந்த 8வது வருஷ ஞாபகார்த்த தினம் அன்று நாங்கள் இந்த இடத்திலே வந்து உங்களை சந்திக்க தேவன் தந்த அந்த அனுகிரகத்துக்கு அவருக்கு எல்லா மகிமையும் உண்டாக வேண்டும். எங்களை அழைத்த போதும் எல்லா ஊழியர்களுக்கும், ஒழுங்கு செய்த சகோதரர் கிறிஸ்டோபர், சகோதரர் பாஸ்கர் தாஸ், நெதர்லாண்டிலிருந்து வந்த சகோதரர் சாந்தன் குடும்பம், மற்ற தூரத்திலிருந்து வந்த எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம். அத்தோடு ஐயாவுடைய மரண நேரத்திலும் எங்களுக்கு சோகங்களை, ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்தவர்களுக்கு ஊழியத்தின் சார்பிலே எங்களுடைய தாழ்மையான நன்றிகளை தெரிவிக்கிறோம். இப்பொழுது தாயாருடைய செய்திக்காக கைகளை தட்டி அவரை வரவேற்போமாக.
பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த தேசத்திலே 2003 ஐயாவுடைய கடைசி மிஷனரி பயணத்திலே சகோதரன் பாஸ்டர் உங்கள் மேய்ப்பன் சகோதரன் செபஸ்டி அவர்களுடைய கூட்டத்திலும் ஐயா அவர்கள் வந்திருந்தார்கள். கடைசி கூட்டங்கள் அதுவாக இருந்தது. என் அன்புக்குரியவர்களே, இந்த கூட்டங்களை ஐட்டம் பண்ணி மீண்டும் எங்களுக்கு சந்தர்ப்பம் தந்த பாஸ்டர் செபஸ்டியன், அவர் மனைவி, பிள்ளைகள், குடும்பம், இந்த இடத்திலே ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்கும், பகுதி நேர ஊழியக்காரர்கள், முழு நேர ஊழியக்காரர்கள், சகோதரன் சிவநேசன் குடும்பம், இன்னும் யார் யார் இருக்கிறீர்களோ தெரியவில்லை, யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலும் புதிதாக வந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் இது விசேஷித்த ஒரு பண்டிகை நாளாக இருக்கிறது. 8 ஆண்டுகளும் கர்த்தர் கண்மணி போல் பாதுகாத்து இந்த சபையை வளர்த்து வந்திருக்கிறார். அக்காக கத்திரை ஸ்தோத்தரிப்போம். அவருக்கு நன்றி சொல்லுகிற முகமாக இந்த எங்களுடைய கண்களுக்கு விருந்தாக இந்த சின்ன பிள்ளைகளுடைய எல்லா காரியங்களை நீங்கள் பார்த்தீர்கள். மிகவும் சந்தோஷமாயிருந்தது. பெரியவர்களாகிய நீங்கள் இவைகளை பார்த்து இன்னும் இன்னுமாக இந்த ஊழியத்தில் ஒவ்வொன்றையிலையும் வளர்க்க வேண்டும், வளர்த்துவிட வேண்டும். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் 1990 நீங்கள் எல்லாரும் இலங்கை பிரச்சையல் 90 பின்னதாக வந்தவர்கள் இருக்கிறீர்கள், 90 முன்னதாக வந்தவர்கள் இருக்கிறீர்கள். இலங்கை தேசத்திலே அங்கிருந்து அகதிகளாகவும் குடியுரிமை பெற்றவர்களாயும் வந்திருக்கிறீர்கள். சந்தோஷம். 90 நடந்த யுத்தம் சொல்லாமல் ஆண்டவர் செய்யவில்லை. சகோதர ராஜேந்திரன் மூலமாக ஒவ்வொரு 5 கூட்டங்களிலும் 90 5 இடங்களிலே வடபகுதியிலே கூட்டங்கள் நடத்தப்பட்டது. பருத்துத்துறை தும்பலை என்ற பகுதியிலும் ஒரு பெரிய மைதானத்திலே, மானிப்பாய் செல்லமுத்து மைதானத்திலும், கிளிநொச்சி ரொட்ரிகோ ஸ்டேடியத்திலும், மல்லாவி சென்ட்ரல் காலேஜ் மைதானத்திலும், முல்லத்தீவு சென்ட் மேரிஸ் மைதானத்திலும் பெரிய மாபெரும் கூட்டங்களை நடத்தினோம். அந்த வேளையிலே ஆண்டவுடைய தீர்க்க தரிசனம், வடபகுதி மக்களே, நீங்கள் இனி சமாதானமாய் இருக்க மாட்டீர்கள், வானத்தை பார்த்துக் கொண்டு ஓடுவீர்கள் என்ற வசனத்தை கேட்டு இன்றும் சாட்சியாக அன்றைய நாளிலே, கடந்த 2 முன்னதாக ஹாலந்து தேசத்திலே 9 கூட்டங்களை நடத்தின பொழுது அந்த கூட்டத்திலே முல்லத்தீவே இருந்த ஒரு நபர் வந்த முன்னதாக சாட்சி கொடுத்தார், நான் முல்லத்தீவிலே நடந்த கூட்டத்திலே 90 அங்கே இருந்தேன், நான் கடவுளை அறியவில்லை அந்த நாட்களிலே, ஆனால் இந்த தேசத்துக்கு வந்த பின்னதாக ஆண்டவரை நான் அறிந்தேன் என்று அந்த சகோதரன் சாட்சி கொடுத்தார். அதன் பின்னதாக 90 தொடங்கின யுத்தம். 2009 மே மாதம் கடைசி பகுதியிலே ஓய்வு பெற்றது. அத்தனை வருஷங்களும் அந்த பகுதியில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் பட்ட பாடுகளை நீங்கள் அறிவீர்கள். உங்கள் உறவுகள், உங்கள் சமூகம், உங்கள் சந்ததி, உங்கள் இனம் எல்லாம் அழிந்து முடிந்தது. தேவன் சொல்லித்தான் செய்தார். அதன் பின்னதாக ஒரு மேகசின் எழுதினார். 2003 மாதம் 11 இலங்கை அரசாங்கத்துக்கும் வடபகுதி மக்களுக்கும் என்ற ஒரு ஆர்டிகல் எழுதப்பட்டது பத்திரிகையிலே. சிச்சிவிக்கிறார் பத்திரிகை மாதா மாதம் வெளியிடுகிறோம். அதிலே திட்டமாக எழுதினார், ஜனங்களுக்குள்ளே குண்டுகளை கொண்டு வந்து பொழிவார்கள், 45,000 ஜனங்கள் மரிக்கும், அதுக்கு பின்னதாக ஒரு முடிவுண்டாகும். இதை நான் எழுதினேன், இதை நான் பேசினேன் என்று சொல்லி நீங்கள் இதை வாசிக்கும் பொழுது, நான் பேசியதை கேட்கும் பொழுது இவைகள் நடந்து முடிஞ்சிருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமீன் என்று ஒரு ஆர்டிக்கிள் எழுதப்பட்டிருக்கிறது. அவைகள் காலையில் இருந்தது, அவைகளை எல்லாம் கொடுத்து விட்டோம், முடிந்து விட்டது. நாங்கள் உங்களுக்கு வேண்டுமானால் அனுப்பி வைப்போம். இவைகள் எல்லாம் திட்டமாக தீர்மானமாக தேவன் சொன்னார். ஐயாவின் 25 வருஷ ஊழியங்களுக்கு பின்னதாக அவர் கத்தருக்குள்ளே அழைப்பு பெற்று இருந்தாலும் அந்த ஊழியம், அவர் செய்ய ஆரம்பித்த ஊழியம் கத்தருடைய ஊழியம், அது தொடர்ந்து நடைபெறுகிறது. ஆகவே 6 வருஷங்களுக்கு பின்னதாக ஆண்டவர் வெளிநாடுகளுக்கு என்னை போகலாம் என்ற உத்தரவின் பேரிலே தான் இந்த இடத்திலே வந்திருக்கிறேன். பல வித்தியாசங்கள் சபையிலே நடந்தது. வித்தியாசம் மீன்ஸ், அதாவது நிறைய ஜனங்கள் வருகிறார்கள், ஆசீர்வாதமாக இருக்கிறது. பல கிளை சபைகள் எழும்பி இருக்கிறது. ஐயா செய்த ஒவ்வொரு ஊழியத்திலே அது இரட்டிப்பான மடங்கே. நானும் என் பிள்ளைகளும் என்னுடன் ஊழியக்காரரும் என் சபை விசுவாசிகளும் சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலே இந்த வசனத்தை பாருங்கள். ஏசாயா 45 அதிகாரம் 2-3 வசனத்தை மட்டும் வாசியுங்கள். உங்களுடைய இந்த மேசையிலே தொங்குகிற வசனம், இந்த வசனம் பேச தொடங்கிட்டு நான் வந்து நான் வேறு ஏதோ பேச வந்தேன்னா இந்த வசனத்தை பார்த்தோன்னு அந்த பேசின இதை மட்டும் பேசிட்டு போயிரு. இந்த வசனத்தை வாசியுங்கள். 45 அதிகாரம் 2-3 வசனங்கள்.
நான் உனக்கு முன்னே போய்
கோணலானவைகளை செவ்வையாக்குவேன்.
உன்னை பேர் சொல்லி அழைப்பேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தன் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து.
அந்த வசனத்தை விட்டு அடுத்த வசனத்தை, என் துதியை அதுக்கு பக்கத்திலே ஒரு வசனம் இருக்கிறது. சரி, இந்த 2 வசனங்களும் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலுமே நீங்கள் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டு வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர், நீங்கள் ஆண்டவரை தெரியவில்லை, நீங்கள் தெரிந்து எலெக்ஷன் போட்டு வரவில்லை. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் தெரிவு செய்திருக்கிறார். அந்த தெரிவின் பேரிலே இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறீர்கள். ஆகவே இந்த வசனத்தில் கோணலானவைகளை, அதனால் தான் வனாந்திரத்திலே யோவான ஸ்நானன் கத்தி குளறி கொண்டு கிடந்தான். பெயன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள வகை காட்டினவன் யார் என்றுதான் கேட்டான். எல்லா அரசியல்வாதிகளுக்கு அரசாங்கத்துக்கு சவால் விட்டு பேசின மனுஷன். காரணம் என்ன? இயேசுக்கு வழியை ஆயத்தம் செய்யும்படியாக, கோணலானவைகளை சீராக்கும்படியாக. யோவான ஸ்நானன் 6 மாதங்களுக்கு முன்னதாக, இயேசுக்கு முன்னதாக பிறந்தவன், பரிசுத்த ஆவியினால் உட்பொழிக்கப்பட்டவன். ஆகவே அடுத்ததை பாருங்கள், ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை இருக்கிறது. பரிசுத்த ஆவியான நல்ல வசனங்கள் இங்கே போட்டிருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் அந்த வசனத்தை புறாவை போல போட்டு இந்த வசனத்திலே பொன்னான காரியத்திலே செய்யப்பட்டு கர்த்தருடைய ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தான். எனக்கு பின்னதாக வருகிறவரோ உங்களுக்கு அக்கினியிலே ஞான ஸ்நானம் கொடுப்பார். ஆகவே நன்புக்குரியவரை, இந்த நாளிலுமே ஆண்டவர் திருப்தியாக்குற தேவன். இந்த அருமையான இந்த வருஷ நாட்களிலே இந்த அருமையான நேரத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த காலங்களை உங்கள் கண்களும் கண்டு கழித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து வரும் காலங்கள் எல்லாம் உலகத்தின் முடிவு பரியந்தமும் தேவர் உங்களோடு கூட இருந்து இந்த ஊழியத்தை வர்த்திக்க பண்ணி இந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே மத்தேயு 11:10 மீண்டும் ஒரு வாசிக்க, மத்தேயு 11:10.
அது எப்படியெனில், இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உனக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன் தான்.
ஆம், ஒவ்வொரு காரியத்துக்கு முன்னதாக தேவன் அங்கே வழிகளை சர்வே பண்ணுகிறார். முன்னதாக தூதனை அனுப்புகிறார். ஒவ்வொரு காரியத்திலும் அத்தூதன் போய் கொண்டிருக்கிறான். ஆகவே கோணலான காரியத்திலே வழி நடந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன், அப்போ சில 9 அதிகாரத்தில் சவுல் என்ற மனுஷன் பொல்லாதவனாய் கோணலான வழிகளிலே கண்டுகொண்டவனாய் காணப்பட்டான். கிறிஸ்தவர்களை துன்புறுத்தும்படியாக வீடுகளுக்குள்ளே கடந்து சென்று கிறிஸ்தவர்களை வெளியே கொண்டு வந்து கட்டவும் அடிக்கவும் கொலை செய்யவும் ஆயத்தமானான் என்று சொல்லப்படுகிறது அவனுடைய சரித்திரத்திலே. அந்த மனுஷனை பாருங்கள், அவன் கோணலான வழிகள், அவனுடைய பாதைகள் நேரான வழிகள் அல்ல. தேவனுக்கு வித்தியாசமான வழிகளிலே நடந்த மனுஷனை ஆண்டவர் எப்படி சந்தித்தார்? தன்னுடைய ஒளியினாலே, தன்னுடைய அக்னியின் ஒளியினாலே அவனை சந்தித்தார். அந்த கோணலான வழிகளை மாற்றும்படியாக ஆண்டவருக்கு முன்னதாக நாங்கள் ஒவ்வொருவரும் வரும் பொழுது கோணலான வழிகளிலே நின்றுதான் நேரான வழிகளை திரும்பி பார்த்திருக்கிறோம். பூர்வீகமான வழிகளிலே நின்று, பூர்வீகமான சந்தியிலே நின்று நாங்கள் எங்களுடைய காரியங்களை திரும்பி பார்க்கும் பொழுதுதான் முன்னானவைகள் எப்படிப்பட்டது என்பதை நாங்கள் நினைக்கிறோம். முன்னானவைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் வேதம் சொல்கிறது, முன்னானவைகளை பேசி பேசி இருந்தால் ஒன்றும் நடக்காது, கோணலான வழிகளிலே போய்கொண்டிருந்தால் ஒன்றும் நமக்கு செவ்வியாக தென்படாது. அதை திருத்துவதற்கு ஒருவர் வேணும், அதுக்கு ஆலோசனை செல்ல ஒருவர் வேணும். ஆலோசனை இல்லாத இடத்திலே ஜனங்கள் விழுந்து விடுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படியா தான் சில காலங்களுக்கு முன்னதாக இஸ்ரவேலர் தேவனுடைய ஆலோசனைக்கு காத்திருக்கவில்லை, அதனால் அவர்கள் வனாந்திரத்திலே மடிந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆலோசனையாகவே இருக்கிறது. அருமையானோர்களே, ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை இருக்கிறது. ஆவியானவர் உங்கள் மத்தியில உலாவிக்கொண்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது சரீரத்திலும் ஆத்மாவிலும் ஆவியிலும் விடுதலை காணும்படியாகத்தான் இந்த பரிசுத்த இந்த நாளை தேவன் உங்களுக்கு கட்டளையிட்டார். இது ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் என்று, விசேஷமாக உங்களுடைய பண்டிகையின் நாள். பண்டிகை மிகமையா சொல்றான் ஜனங்களுக்கு, பண்டிகையை கொண்டாடுவதற்கு போய் மரங்களை வெட்டிக்கொண்டு வாருங்கள், வெட்டிக்கொண்டு வாருங்கள் மரங்களை, பண்டிகைக்கு ஜனங்களை சேருங்கள். மரங்கள் தான் மக்கள், கொண்டு வாருங்கள் பண்டிகைக்கு. என்னுடைய பாளையத்தை அலங்கரியுங்கள். அது சொல்றான், மிருதிச்செடி, புன்னைச்செடி, தேவதாறு விருட்சம், தேதுரு மரம், ஒவ்வொரு வித மரங்களை வெட்டி வாருங்கள். வெட்டி கொண்டு வந்து அந்த பாளையத்தை அலங்கரித்தார்கள். ஒவ்வொரு மரங்களும் ஒவ்வொரு குணாதிசயம் உள்ளதாய் காணப்படுகிறது. அருமையானவர்களே, ஒன்று கட்டியா இருக்கும், ஒன்று நெட்டியா இருக்கும், ஒன்று அகலமா இருக்கும், ஒன்று மெல்லிசா இருக்கும். அதே போலதான் நம்முடைய ஜனங்கள், அந்த ரூபமான மரங்களும் ஒன்று வெட்டப்பட்டு ஆலயத்துக்கு வந்து ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது, ஆலயம் அலங்கரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு மரங்களும் ஒவ்வொரு ஜனங்களும் ஒவ்வொரு குணாதிசயத்தோடு இருந்தாலும் கூட கர்த்தருடைய நாமத்தின் கீழாக, அவருடைய கொடியின் கீழாக நீங்கள் வந்திருக்கிறபடியினால் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக நாட்டப்பட்ட விருட்சங்கள் ஒரே குணாதிசயம் உள்ளவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். ஒரே பரிசுத்தாவிக்குள்ளதாய் நீங்கள் காணப்பட வேண்டும். வேற பல பரிசுத்தாவியில் கோணலான மனுஷனாய் சவுலை எப்படி ஆண்டவருடைய பரிசுத்தாவியானவர் திருத்தினாரோ, இனிமாக எங்களுடைய வழிகள் கோணலாக இருக்கலாம், இந்த நாட்களிலும் நம்முடைய வழிகள் வேறுபாடுகளா இருக்கலாம், மாறுபாடாக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய அக்கினியை ஆவியானவர் நடத்தும் பொழுது நேரான பாதையிலே நடத்துவார். நாங்கள் அசைய வேண்டிய அவசியம் இல்லை, இடர வேண்டிய அவசியம் இல்லை, மாறப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு சுவாமி இவ்வளவு எல்லாம் நம்முடைய வழிகளை அவர் ஆயத்தம் செய்து தந்திருக்கிறார். நீங்கள் வரும் பொழுது பல வழிகளிலே நீங்கள் நடந்து வந்திருப்பீர்கள். ஒவ்வொரு ஏரோட்ரோம், ஒவ்வொரு ஏர்போர்ட், வித்தியாசமான பாதைகள், உண்மையாய் வந்திருக்கலாம், மாறுபாடாய் வந்திருக்கலாம், கோணலான நிலைகளிலே வந்திருக்கலாம். ஆனாலும் இந்த தேசத்திலே வேதம் சொல்கிறது, சிதறப்பட்ட மக்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். ஆகவே 1986 இந்த தேசத்திலே எந்த ஒரு தமிழ் சபையும் இருக்கவில்லை. அப்படித்தானே பாஸ்டர்? எந்த ஒரு தமிழ் சபையும் இருக்கவில்லை. அந்த நாட்களிலே பாஸ்டர் செபஸ்டியன், பாஸ்டர் கிறிஸ்டபர், இன்னும் அநேக அந்த நேரத்தில் அவர்கள்லாம் இளம் வாலிபர்கள். அந்த நாட்களிலே என் கணவனை இந்த தேசத்துக்கு கூப்பிட்டு ஊழியங்களை கட்டி பல சபைகளை நிறுவினார்கள். அதை யாராலும் மாற்றவோ மறைக்கவோ முடியாது. அது நேரடியான உண்மையான விஷயங்கள். பல தடவை இந்த தேசங்களுக்கு பனியிலும் குளிர்களையும் வந்து ஆலயங்களை கட்டி ஆலயத்துக்கு ஆலயங்களை வளர்க்கும்படியாக ஆலோசனைகளை கொடுத்து கூட்டங்களை வைத்து அநேக ஜனங்களை திசை திருப்பினார். நேரான பாதையிலே ஜனங்கள் கண்டுகொள்ளும்படியாக இன்று பல பல சபைகள் எழும்பியிருக்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆகவே என்னுடைய ஜனங்கள் என் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். இந்த வருஷ காலங்களெல்லாம் 8 இந்த சபையிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவனுடைய நன்மையினால் நீங்கள் திருப்தியாகிக் கொண்டிருக்கிறீர்கள். நன்மையினால் அவர் திருப்தியாகிற தேவன் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே மற்ற புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். திருப்தியாகும் வழியாக தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறுத்துவாராக. 15:20 ஆண்டவர் ஒன்றுமில்லாத வனாந்திரமான இடத்திலே, ஆரம்ப நாட்களிலே இந்த ஊழியத்திலே ஒன்றுமில்லாமல் இருந்திருக்கலாம். ஊழியக்காரனுக்கு ஒரு பஸ் டிக்கெட் வாங்க பணம் இல்லாமல் இருந்திருக்கலாம். எத்தனையோ நாட்கள் ஊழியக்காரன் சாப்பிடாமல் இருந்திருக்கலாம். எத்தனையோ நாட்கள் ஊழியக்காரன் நடைந்து போயிருக்கலாம். எத்தனையோ நாட்களில் குளிரிலும் நிர்வாணத்திலும் பவுல் அந்த எல்லாவற்றையும் கடந்தது போல உங்கள் ஊழியக்காரர்கள் கடந்து போயிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் இந்த ஊழியக்காரர்கள் முன்னதாக அழகாக நிற்கிறார்கள் தான். கனமான ஊழியம் தேவன் கனப்படுத்துவதைய கனமாக நிற்க வேண்டிய ஸ்தானம். ஆகவே இந்த ஊழிய பாதையானது வனாந்திரமாய் ஒரு நேரம் காணப்படலாம். ஆனால் வனாந்திரமான இடத்திலும் உஷ்ணமான வேளையிலும் அவர் செழிப்பை உண்டாக்குற தேவன். 5 நாட்கள் 3 நாட்களாக அந்த இடத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 3 நாட்களாக தேவன் பெற்றாயுதா மலையிலே தேவனுடைய பிரசங்கத்தை கேட்கும்படியாக ஜனங்கள் வசனத்துக்கு காத்திருந்தார்கள். ஒரு குடும்பம் வந்திருக்கிறார்களோ தெரியாது, ஹாலண்ட் தேசத்திலிருந்து நேத்திய கூட்டத்திலே இருந்தார்கள். இன்று காலை கூட்டத்தில் இருக்கிறார்கள். இப்பொழுதும் பின்னாலே வந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியாது அங்கே இருக்கிறார்களாமா. தேவண்டிய வசனம் என்ன பேசுகிறது, தேவண்டிய வசனத்திலே எங்களுக்கு என்ன இருக்கிறது கேட்கறதுக்காக தான் ரோடிக்கொண்டு தெரிகிறாள் என்று ஆவியானவர் எனக்கு இப்ப சொல்லி கொண்டிருக்கிறார் போலும். ஏனென்று சொன்னால் அவர்கள் 3 கூட்டங்களும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். தேவண்டிய வசனத்தில தீர்க்க தரிசனம் இருக்கிறது, தேவண்டிய வசனத்தில ஜீவன் இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது. ஆகவே தேவன் ஒன்றும் இல்லாத இடத்திலே அந்த நேரத்திலே நீங்கள் இந்த தேசத்துக்கு வரும்பொழுது உங்கள் கையிலே பணம் இருந்திருக்காது. எத்தனையோ ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்திருக்கிறார்கள், ஊழியத்துக்கு ஒத்தாசு பண்ணி இருக்கிறவர் சொன்னார்கள், 20 கில்டர் கிடைக்கும் கையிலே சாப்பிடுவதற்கு காணாது. ஊழியத்துக்கு 60 கில்டர் கொடுத்து போய் வர வேண்டும், கடன் பட்டு போய் வந்தோம். இந்த ஊழியம் சந்தோஷமாயிருக்குது என்று ஹாலந்து தேசத்தில் சில ஊழியர்கள் எனக்கு சாட்சி கொடுத்து அந்த இடத்திலும் ஐயா அவர்கள் தான் சென்று ஊழியங்களை இந்த ஐரோப்பிய தேசங்கள் சொல்ல போனால் ஐரோப்பிய தேசங்கள் எல்லாவற்றுக்கும் அவர் வந்து இந்த ஊழியங்களை கட்டி கொடுத்தார், நின்று கட்டி கொடுத்தார் என்று பல ஊழியர்கள் எழும்பி இருக்கிறார்கள். ஆகவே அந்த கொஞ்சமான கஷ்டமான நேரங்களிலும் அவர்கள் எழும்பினார்கள் என்று சொன்னால் ஆரம்பம் அற்பமாகத்தான் இருக்கும், முடிவு சம்பூர்ணம். அது முடியும் பொழுது சந்தோஷம் உங்களுக்கு, ஆசீர்வாதம் இருக்கும். ஆகவே வனாந்திரமான வாழ்க்கையா இருந்தாலும் கூட இல்லாத இடத்திலே ஆண்டவர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். நீங்கள் வரும்பொழுது வீடுகளோடு வரவில்லை, பட்டணங்களோடு வரவில்லை, பணங்களோடு வரவில்லை, தனியாக வந்திருப்பீர்கள், குடும்பமாய் வந்திருக்கலாம், ஆங்காங்கே இருக்கிற ஒவ்வொரு இடங்களிலேயும் பதுங்கி ஒளிச்சு வந்திருக்கலாம், பரவாயில்லை. இன்று எப்படி தேவன் உங்களை வைத்திருக்கிறார் அதை சற்று சிந்தித்து பாருங்க. அது ஒன்றுமில்லாத இடத்திலே இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன், வனாந்திரமான இடத்திலே 3 நாட்களும் ஜனங்கள் 5000 புருஷர்களுக்கு மேலாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டது போல ஜனங்கள் அவ்வளவு கூட்டமாக இருந்த பொழுது அங்கே ஒரு கொஞ்சம் தான் அங்கே இருந்தது. ஆரம்பம் அற்பமாயிருந்தது, 5 அப்பமும் 2 மீன்களும் தான் இருந்தது. சாப்பிட்டு முடிய அவ்வளவு பேரும் சாப்பிட்டு திருப்தி ஆனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த திருப்தியை கொடுக்கிறது யார், யார் கொடுத்தார்கள், யார் ஆசீர்வதித்தார்கள், அந்த தேவன் சார் அவ்வளவற்றையும் செய்து முடித்தார் என்பது உபவாசி அந்த இடத்தை. திருப்தி ஆனார்கள், சாப்பிட்டு முடிய. மற்ற 15:20
அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரி ஒருத்தி,
மத்தேயோ 14:20
எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள்,
எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள்.
மீதியான துணிக்கைகளை 12 கூட எடுத்தார்கள்.
மீதியாக 12 கூட எங்கிருந்து வந்தது, ஒன்றும் இல்லை எங்க இடத்துல, ஒன்றும் புரியாத பொழுது மீதியாக வச்சிருப்பார். வேதம் சொல்லுவது ஆகாய தீர்க்கதரிசிக்கு தேவன் தரிசனம் கொடுக்கிறார். ஜனங்களை அனுப்பி மரங்களை வெட்டி கொண்டு ஆலயத்தை கட்டும்படியாக அவர் அந்த நாட்களிலே ஆலயம் கட்டுவதில்லை. தங்களுடைய வீடுகளுக்கு ஓடி போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தங்கள் வீடுகளுக்கு ஓடி போனார்கள். அவர் உழைக்கிறது எல்லாத்தையும் நான் புத்தலான பையிலே போடுவேன். நீங்கள் வீடுகளில் போய் ஆறுதலா இருந்து வாசியுங்கள். இது காரணம், பேசுறதுக்கு காரணம், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. நீங்கள் போடுவீர்கள், உங்கள் பையிலே அவைகள் எல்லாம் கீழே விழுந்துவிடும். நீங்கள் அதிகமாய் கொண்டு வருவேன் என்று போவீர்கள், கொஞ்சமாய்த்தான் நீங்கள் கொண்டு வருவீர்கள். அதிகமாய் அறுத்து கொண்டு வருவீர்கள் என்பீர்கள், கொஞ்சமாய்த்தான் வீட்டுக்கு மூட்டை வந்து சேரும். எல்லாம் விரியமாகி போய்விடும். வைத்தியருக்கும் வழக்குக்கும் மருத்துவருக்கும் எல்லாவற்றுக்கும் வீணாகி போய்விடும். மிகவும் அட்வைஸா சொல்றேன், நீங்கள் ஆலயத்தை கட்டுங்கள், மரங்களை வெட்டி வாருங்கள். கொண்டு வந்து கட்டினார்கள். அவனுடைய ஆலோசனைக்கு பின்னதாக ஆலயம் கட்டப்பட்டது. அதன் பின்னதாக மக்களை தேவன் அளப்பரிய ஆசீர்வாதம், முன்னிருந்த ஆலயத்தை விட பின் இருந்த ஆலயத்தின் மகிமையும் ஆசீர்வாதம் அதிகம் அதிகம் என்று ஆகாய் தீர்க்கதரிசி சொல்லுகிறான். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் கட்டும்படியாக, ஒன்றுமில்லாத இடத்துல நீங்கள் தேவனுக்கு என்று நீங்கள் செய்யும் பொழுது தேவன் மீதியான காரியங்களை அளப்பரிய ஆசீர்வாதங்களை 100 மடங்கள் அந்த சொல்றார். என் நாமத்து நிமித்தம் எதை வெட்டீர்களோ, எதை கொடுத்தீர்களோ, உங்கள் பணத்தை கொடுத்தீர்கள், உங்கள் பிள்ளைகளை கொடுக்கிறீர்கள், உங்கள் கணவன்மார்களை வேலைக்கு அனுப்புகிறீர்கள், உங்கள் மனைவிமார்களை ஊழியத்துக்கு அனுப்புகிறீர்கள். ஆம், உண்மைதான். எதை விட்டீர்களோ எனக்காக, அத்தையும் மாற்றுக்கால் அழகாக சொல்லுகிறார், என் நிமித்தமாக மனைவியையோ பிள்ளையோ குமாரனையோ குமாரத்தையோ சகோதரனையோ சகோதரியோ நிலத்தையோ வீட்டையோ நாட்டையோ காட்டையோ விட்டீர்களோ உங்களுக்கு 100 தனியாக தருவேன். 100 தனியாக உபாகமம் 11:11 சொல்றார், 100 தனியாக உங்களுக்கு வேண்டும். அவர் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை தான் எலிசாவை அபிஷேகம் பண்ணினார், ஆசீர்வதித்தார். ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தாலதான் யோகுவை ஆசீர்வதித்தார். இங்க சொல்லுவார் 100 தனியான ஆசீர்வாதம் எனக்கு இல்லை, 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்த பிதா 1000 உன்னை ஆசீர்வதிப்பார் என்று உபாகமம் 1:11 சொல்லப்படுகிறது. ஆகவே திருப்தி திருப்தியாயிருக்க பழகிக்கொள்ளும். நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதியின் நீதிபரராகிய இயேசுவின் கட்டளைகள் கற்பனைகள் நியாயப்பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது நீங்கள் எல்லாவற்றிலும் திருப்தி அடைவீர்கள். சகலவற்றிலும், உங்களுடைய குடும்பமோ தனிப்பட்ட வாழ்க்கையோ சமூகத்துக்குள்ளே நீங்கள் போனாலும் கூட எல்லாவற்றிலும் நீங்கள் கையெழுத்து செய்யும் காரியங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். ஆகவே மலையின் மேல் ஏறி மரங்களை வெட்டி வாருங்கள், ஆலயத்தை கட்டுங்கள், அப்பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியக்காரனுக்கு கீழாக இருந்து நீங்கள் செய்கிற ஒவ்வொரு துண்டுகள், ஒவ்வொரு தியாகங்கள், ஒவ்வொரு வேலைகள் மேன்மை பாராட்டாதீர்கள். மேன்மை வேண்டாம், நமக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு மேன்மை பாராட்டுவதல்ல. தேவனுடைய பிள்ளை வேதம் சொல்லுவது பிரசங்கி, ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை கொண்டு மேன்மை பாராட்டாதிருப்பானாக, பராக்கிரமசாலி தன் பராக்கிரமத்தை கொண்டு மேன்மை பாராட்டாதிருப்பானாக சொல்லுகிறார் ஆண்டவர். வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள். மேன்மை பாராட்டாதபடி, வாக்குவாதம் பண்ணாதபடி நீங்கள் தேவனுக்குள்ளாக வாழும் பொழுது தேவனுடைய கிருபையிலே அவர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். உண்மைப்பணி கீழாக இருந்து ஒவ்வொரு காரியத்திலும் உடன் ஊழியக்காரனாக நீங்கள் மாற்றப்பட்டு அந்த ஆலயத்தை கட்டுங்கள், தேவராஜ்யத்தை கட்டுங்கள். இயேசு வரப்போகிறார், அவருடைய வருகை சமீபம், அவருடைய வருகை சமீபமாக இருப்பதனால் ஆயத்தமாக வேண்டும். அந்த ஆயத்தம் என்ன? எழும்பி பிரகாசிக்கும் தீச்சுடர்களாக ஆவியானவர் எங்கொண்டோ அங்கு விடுதலை இருக்கிறது. அந்த ஆவியானவர் எரிந்து கொள்ளும்படியாக, அக்கினி எரிந்து கொள்ளும்படியாக, உங்களுக்கு தெரியும் இன்னும் புத்தி இல்லாமல் ஜனங்கள் இருக்கிறார்கள். புத்தியுள்ள ஆராதனையை செய்யும்படியாக உங்களை ஆண்டவர் செய்ய சொல்லுகிறார், செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனாலும் சில குடும்பங்களுக்குள்ளே அநேகர் பாருங்க, அந்த உலகத்தில் அணிஞ்சு கொண்டிருக்கிறார்கள் புத்தியினமாக. வேதத்தில் உங்களுக்கு தெரியும் மத்தையும் மாற்று லூக்கா யோவான்ல இருக்கிறது 10 கன்னிகைகள். 10 கன்னிகள் என்ன செய்கிறார்களாமா? ஆண்டவர் வரப்போகிறார், மணவாளன் வரப்போகிறார், மணவாட்டி சபையை சந்திக்கும்படியாக. நீங்கள் மணவாட்டி சபை, மணவாட்டியை சந்திக்கும்படியாக தேவன் வரப்போகிறார், பரிசுத்தத்தை காணும்படியாக. இதோ எரிந்து பிரகாசிக்கக்கூடிய அந்த தீவட்டிகள், அவர் ஆண்டவர் வருகிறார் வருகிறார் என்று சொல்லி அவர்கள் காத்திருந்தார்கள். தாமதமாகிவிட்டது, படுத்துட்டார்கள், தூங்கிவிட்டார்கள், நித்திரையாகிவிட்டார்கள். இதோ சத்தம் கேட்கிறது, இதோ மணவாளன் வருகிறார் என்று பெரிய சத்தம் கேட்கும்போது எழும்பினார்கள். எழும்பினால் 5 பேருடைய எண்ணெய்கள் குறைந்து போய்விட்டது. மற்றவர்கள் 5 பேரும் எண்ணியோடு நிற்கிறார்கள். இல்லாதவர்கள் இருக்கிறவரிடம் ஓடி வருகிறார்கள், எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் தான், எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் தான். அவர் சொன்னார்கள், நீ போய் அப்பா துறை இந்த கடையில வேண்டு, நீ சின்ன துறை இந்த கடையில போய் வேண்டு. என்னைய நேரம் பிந்தி விட்டது, நீங்கள் நினைக்கிறதை விட நேரம் பிந்தி விட்டது. ஆகவே பரிசுத்தாவியானவர் எப்பொழுது உங்கள் உள்ளத்திலே எரிந்து கொண்டு போனோம். மனவாளன் வந்தார், கதவடை பெட்டாயிற்று, என்னை வைத்திருந்தவர்கள் போய்விட்டார்கள், என்னை இல்லாதவர்களோ அப்புறப்பட்டார்கள், கதவுக்கு வெளியே தட்டினார்கள். ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை அறியேன், இன்று உங்களை அறிமுகப்படும்படி, தனி அறிமுகப்படும்படியாக, ஆயத்தம் பண்ணும்படியாக இந்த திருச்சபையை, இந்த பரிசுத்தாவியானுடைய சபை என்றென்றும் கட்டப்பட வேண்டும். கர்த்தருடைய சபை அவருடைய வருகை மட்டும் இது நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய வருகை சீக்கிரம் அதுக்கு உங்களை ஆயத்தம் பண்ணும்படியாக, நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பம், உங்கள் வம்சம், நாலு தலைமுறைக்கு மேலாக இவைகளை காணும்படியாக நித்திய கட்டளை என்று சொல்லுகிறார். நித்திய கட்டளை, இவைகளை நீங்கள் கட்டாயம் செய்யவே வேண்டும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் நிச்சயமாக எல்லோரையும் தன்னுடைய கோணலான, உங்களுடைய கோணலான வழிகளை மீண்டும் வாசிப்போம். 45 ஏசாயா 2:3.
நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை,
நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை அழைத்தார். மோசே மோசே என்றுதான் அழைத்தார். சவுலே சவுலி என்றுதான் அழைத்தார். சாமுவேலே சாமுவேலி என்றுதான் அழைத்தார். இதோ அடியேன் என்று சொன்னார், அதோ அடியேன் என்று சொன்னார். இன்றைய நாளிலும் எங்களை நாங்கள் தாழ்த்தி தேவ சமூகத்திலே இப்பொழுது எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வருஷத்தின் பண்டிகையினால் என்றென்றும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஆசீர்வாதமாய் நடத்தப்பட வேண்டும். இன்னுமாக அநேக ஆசீர்வாதங்களால் நிரப்பப்பட வேண்டும். ஊழியக்காரன் சகோதரன் சதஸ்யன், குடும்பம், பிள்ளைகள், உடன் ஊழியக்காரர்கள், சகோதரன் சிவனேசன், குடும்பம், பிள்ளைகள், இன்னும் எல்லாம் பக்கத்தில் நிற்கிற எல்லா ஊழியக்கார பிள்ளைகளும் தேவன் தாமே உங்களோ ஒருவரையும் விசுவாசிகளோடு கூட ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து கங்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பொதுவான ஜெபம் இந்த ஆராதனையினால் தேவனுடைய கிருபியை நாடி கங்களை மூடி நோயிலிடங்களை ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் இன்றைய நாளிலும் விடுதலையாக்குவார். தேவன் இயேசு சுவாமி தேவாலயத்திலே விடுதலையாக்கினார் நோயாளிகள் என்று வேதம் சொல்லுகிறது போல, இன்றைய நாளிலும் நோய் மட்டுமல்ல, உங்கள் பிரச்சனைகள், உங்களுக்கு முடியாத தடைக்கொல்லா இருக்கிற ஒவ்வொரு தடைக்கொல்லையும் தேவன் புரட்டுவார். உங்கள் வாழ்க்கையிலே முடியாததென்று எது இருக்கிறீர்களோ, என் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவன் பாக்கியவான், அவன் திருப்தி அடைவான். உங்களை திருப்தியாக்கும்படியாக பூரண வருஷமாக தொடர்ந்து கடந்து வரும்படியாக இந்த வருஷ நாட்களை தொடர்ந்து கத்தராசி வைப்பாராக. எங்களை நேசிக்கிற பரிசுத்த பரலோகத்திலே இந்த மாலை வேலைக்காக அமைத்திருக்கிறோம். என் தேவாலயத்திலே வைத்து என்னை மகளப்பன்னுற தேவன், என்னுடைய தேவாலயத்திலே உங்களை மகளப்பன்னுற தேவன் என்று சொல்லுகிற வார்த்தையின்படியாக என் தேவரீர் இந்த ஜனங்களை இன்றைய நாளிலே மகளப்பண்ணும்படியாக சொல்கிறேன். தேவரீர் உங்களுடைய காருண்யம் இவர்கள் மேல் இருக்கட்டும். பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம் ஆசீர்வாதம் என்றென்றும் தனிப்பட்டவர்கள் மேலாகவும், குடும்பங்கள் மேலாகவும், இல்லங்கள் மேலாகவும், கோத்திரம் மேலாகவும் என்றென்றும் இருப்பதாக. ஆதி ஆத்மா சதத்தை ஒப்புக்கொடுத்து சொல்லும் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமே. இந்த நாளிலும் தொடர்ந்து கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஒரு நிமிஷம் ஜெபத்தோடு கலந்து சொல்லுவோம்.
இது அனுகஸ்தரிக்குரிய ஆராதனையா இருப்பதனால் நாங்கள் பொதுவாக ஜெபிக்கிறோம். கண்களை மூடி நோயில் ஸ்தானங்களை கவலை பற்றி ஜெபியுங்கள். கடைசி வரையும் ஆண்டவருக்காக நிற்கும்படியாக, கடைசி வரையும் கோடலானவைகளை செவ்வையாக்கி தேவன் நேர் வழியிலே எங்களை நடத்தி முடிக்கும் வரையும் ஆண்டவருக்காக நிற்போமாக. எங்கள் தெய்வத்துக்காக நிற்க ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். பெயர் சொல்லி அழைத்தவர் கைவிட மாட்டார். அவர் அன்புள்ள தெய்வம், மகாயிரக்கம் நிறைந்த பிதாவே. ஜனங்களுடைய நோய்கள் கண்ணீர் வேதனைகளை எல்லாம் எடுத்து போடும் கர்த்தாவே. கஷ்டங்கள் என்று விடுதலை தாரும் ஆண்டவரே. எல்லா பிரச்சனைகளையும் நீங்கட்டும். என்ன வந்தாலும் நாங்கள் மொத்தமாக இருக்க இரங்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. என்ன வந்தாலும் நம்புவேன், என்னே சரேசுவை யார் கைவிட்டாலும் பின் செல்வேன். எனது இயேசுவை
சாட்சிகளாயிருக்கும்படியாக இந்த 10வது வருஷத்தை இந்த ஊழியம் கடந்து கொண்டு வருகிறது ஆண்டவரே. எப்போதும் செபஸ்டியனையும் மனைவி பிள்ளைகளையும் கருத்திலே வைக்கிறோம். 8வது வருடத்தில் நீர் அவளை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இன்னும் இருந்ததை விட மக்கள் அதிகமாய் செய்ய நீரே கூட இருந்தருளும் ஆண்டவரே. எங்களுக்கு யாரும் இல்லை என்பதை நீர் அறிவீர். எங்களுக்கு நீர் மட்டும்தான் இந்த உலகத்திலே ஆண்டவரே. உமக்கிட உண்மையை நாங்கள் பார்க்கும் வரும்பொழுது எங்களுக்காக ஜீவ கிரீடம் ஆயத்தப்பட்டிருக்க ஆவே சுவாமி, நீர் வரும் முன்னதாக பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் விடுதலை அடையவும், நோயில் இருக்கிற ஜனங்கள் சுயமடைந்துமை ஏற்றுக்கொள்ளவும், சாபங்கள் பாவங்கள் அகன்று போய் ஜனங்கள் எல்லாம் உண்மை தேடி மக்கும் மைமை செலுத்தி உம்மண்டையிலே வர இந்த ஊழியத்தை நீர் ஆயத்தப்படுத்தி நல்ல ஜனங்களின் இருவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன் சுவாமி.
ஆசீர்வதியம் எல்லா விதமான கண்ணீர்களும் மாறச்சு. இனி கண்ணீர் வேண்டாம், இனி துக்கம் வேண்டாம் ஆண்டவரே. இனி இவர்கள் சுதந்திரமாய் வாழ வேண்டும், இனி சந்தோஷமாய் வாழ வேண்டும், இனி நிம்மதியோடு வாழ வேண்டும். ஆசீர்வதியும் ஆண்டவரே. நோய்கள் வேதனைகள் என்னென்ன அவயவங்களிலே பலவீனங்கள் இருக்கிறதோ எல்லாம் நீங்கட்டும் இயேசு சுவாமி. சுயமாக்கி அருளும் ஊழியத்தை ஆசீர்வதியும். 8 வருஷங்களும் நடத்தி வந்ததற்காக உங்களுக்கு நன்றி சொல்லி எல்லா மகிமையும் கனமும் துதியுமக்கு செலுத்தி தொடர்ந்து நடத்தி போகிறோம் ஆண்டவரே. எல்லா மாட்சிமையும் மேன்மையும் மகத்துவமும் உண்டாவதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஜெபித்து முடிவு செய்வார்.